நம்ம இந்த ஹராமான வழிகளில் போனோம்னு சொன்னா ஒரு வளர்ச்சியா தெரியும், வட்டிங்கிறது வளர்ச்சி தான் அல்ல, அதுல பேரை அப்படித்தான் வச்சிருக்கிறான். ஆனா எந்த இடத்துல அது எங்களை உடச்சு கீழே தள்ளும்னு தெரியாது, ரொம்ப தூர தூக்கி தள்ளிட்டு அப்பதான் வழி நல்லா இருக்கும். கீழே திடி சும்மா விழுந்தவனை விட மேல ஏறி விழுகிறவனுக்கு தான் அடி பலமா இருக்கும். அப்படி பலமான ஒரு அடியை நாங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எனவே வட்டியோட எந்த தொடர்பை நாங்க வச்சுக்கொள்ள கூடாது, வட்டின்ற பிசினஸ்ல கலந்துடக்கூடாதுங்கிற விஷயத்துல நாங்க மிக கவனமாக இருக்கணும். பிசினஸ் மட்டுமில்லை, எங்க அன்றாட வாழ்க்கையில கொடுக்கல் வாங்கறது இது வந்துடக்கூடாதுங்கிறத நாங்க கவனமா இருக்கணும். நீங்க வியாபாரத்தினுடைய அடிப்படையான நிபந்தனைகள் தான் ஒன்றாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், வட்டி அல்லாஹ் ஹராமாக்கி வியாபாரத்தை ஆகமாக்கிறது. ரெண்டை சேர்த்து அல்லாஹ் சொல்றான், இது ஹராம் அது ஹலாண்டு. நம்ம ஹராத்தையும் ஹலாத்தையும் ஒண்டா கலந்து ஒரு பிரியாணி போட்டோம்னா அது நல்லா இருக்காது. ரெண்டையும் கலந்தோம்னு சொல்லி சொன்னா அந்த இது அந்த வாழ்க்கைக்கு வெற்றி அளிக்கிறதாக இருக்காது. அடுத்தது கண்ணியத்துக்குரிய சோழர்களே, வியாபாரத்துக்கு அல்லாஹு தஆலா இன்னொரு முக்கியமான நிபந்தனையை சொல்கிறான், யா யுஹல்லதீ நாமனு லா தாக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், உங்களுக்குள் ஒருவர் மற்றவருடைய பொருளை பாத்திலான அடிப்படையில சாப்பிட்டுறாதீங்க, பெற்றுக் கொள்ளாதீங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, இல்லா அன் தக்கூன திஜாரத்துன் அன் தராதிம் மின்கும், உங்களுக்கு மத்தியில் ரெண்டு பேரும் விருப்பத்தோடு செய்யக்கூடிய உளப்பூர்வமாக செய்யக்கூடிய வியாபாரத்தின் மூலமாக அல்லாம ஒருவர் மற்றவருடைய சொத்தை எடுத்துடாதீங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. இங்கு வியாபாரம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிற போது அன் தராதிம் மின்கும், விற்கிறவரும் திருப்தியா இருக்கணும், வாங்குறவரும் திருப்தியா இருக்கணும், மன திருப்தியோடு செய்யக்கூடிய உடன்பாட்டோடு செய்யக்கூடிய வியாபாரம் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். இந்த அடிப்படையில நிர்பந்த வியாபாரம் இஸ்லாத்துல ஹராம். நிர்பந்தம் எப்படி வியாபாரம் நடக்கும் நம்ம கேட்கலாம். உதாரணமா ஒரு வாப்பா மௌத்தா போயிடுறார், மகன் மூத்த மகன் ஒருவர் இருக்கிறார், இடையில பல பிள்ளைகள் இருக்கிறாங்க, கடைசி பிள்ளை ஒருவர் இருக்கிறார், சொத்து பங்கு செய்கிற போது கடைசி பிள்ளைக்கு வீடு வருது. உதாரணத்துக்கு சொல்றேன், நானா சொல்றாரு அந்த வீட்டை நீ எனக்கு வித்து நான் உனக்கு பிறகு நீ நேரம் காசி தரேன், இல்லாட்டி உன படிப்புக்கு நான் செலவழிக்கிறேன். இதுக்கு வியாபாரம்டா என்னன்னு தெரியா, வீட்டோட பெருமதிண்டா என்னன்னு தெரியாது, நானா ஏலாண்டு சொல்லாது சம்மதிக்கிறாருடா, இது ஹராமான வியாபாரம். இதே போல பலவந்தப்படுத்தி வியாபாரம் செய்யறது, எனக்கு ஒரு இடம் தேவை, இதை நீ கட்டாயம் தந்தது ஆகணும், அச்சுறுத்தல் விடுறது. இந்த அச்சுறுத்தல் வியாபாரம் பாதாள உலக குழுக்களை வச்சுக்கொண்டு நிறைய பேர் செய்யறாங்க. எனக்கு இந்த கடையை பிடிச்சிருச்சுன்னு சொன்னா கடையை கேட்கறது, தராட்டி ஆள் வச்சு பயம் கட்டுறது, கடை திறக்கவிட மாட்டேன், என்ன மீறி இந்த இடத்துல நீ கடையை திறக்க விட மாட்டேன், அப்ப அவனுக்கு கடை சும்மா போறதை விட வித்து தொலைஞ்சிடலாம், இந்த மாதிரி செய்யறது. அப்படி இல்லன்னு சொல்லிச்சுன்னா பக்கத்து வீட்டுல வீடு தேவை, தரமாட்டான்னு தெரியும், ஒரே வம்பு பண்றது, எங்கேயாவது போயிடட்டும் தொலைஞ்சு போயிடட்டும். அப்ப அவன் கடைசி ஏழாவது மட்டும் என்ன நிலைய பாக்குறான்னு சொன்னா, இங்க இருந்து என்ன நிம்மதியா வாழையலாது, எவனுக்காவது கொடுத்துட்டாவது போயிடுவோம். இந்த மாதிரி நிர்பந்தங்களை கொடுத்து வியாபாரம் செய்யறது அது ஹராம். இது பெரிய பிசினஸ்ல மட்டும் இல்ல, சின்ன பிசினஸ்லயும் வரும். சில பேர் உதாரணமா ஆட்டால போறோம், ஆட்டாவுல போறதுக்கு சாதாரண ஒரு பயணம் போனா எவ்வளவு ஹயாருங்கிறது அந்தந்த ஒரு அளவுன்னு இருக்கு. இங்க இருந்து உள்ள போனா 50 ரூபாய், இங்க இருந்து போனா 100 ரூபான்னு ஏத்துக்கிறது. ஏறக்குள்ள எவ்வளவுன்னு கேட்டா பாத்து தாங்கிறது, இறங்கினதுக்கு பிறகு விலைய சொல்லி நிக்கிறது. இப்ப இவருக்கு ஒண்ணு ஏறி இறங்கியாச்சு, பிறகு ரிட்டர்ன் அங்க வந்து வீட்டுக்கு இங்க வந்து சேரவா, வாங்குற சாமான்னு சொன்னா இது வேணாம் வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு வரலாம். இது ஆட்டால கொண்டு இறக்கிட்டான், இப்ப அவன் சொல்ற விலையை கொடுத்துதான் ஆகணும். அது நல்லா தெரிஞ்சுக்கொண்டு வெளியிலிருந்து வந்தவங்க, அப்ப அவன் விருப்பம் இல்லாம தர வேண்டிய ஒரு நிலையை உண்டாக்குறது. அப்ப அவனுக்கு மனசுல திட்டி தான், நான் சும்மா போவான், 50 ரூபாய் எடுக்க வேண்டியதுக்கு 75 ரூபாய் எடுக்கலாம், நீ உருப்படுவியான்னு சொல்லி தந்துட்டு போயிடுவான். அப்ப இந்த சாபத்தோட இந்த பணத்தை சம்பாதிச்சு இதுல நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை பெறலாமா, ஒரு பரக்கத்தான வாழ்க்கையை பெறலாமா? அப்ப வியாபாரம் என்கிறது உடன்பாடு இருக்கணும், மன திருப்தி இருக்கணும், இது அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இந்த வியாபாரத்துல மன திருப்திங்கிறத ஒரு முஸ்லீம் அல்லாஹுக்காகத்தான் எதிர்பார்க்கலாம். ஒரு காபிருடைய வியாபாரத்தை பொறுத்தளவுல வியாபாரத்தில் லாபம் இருக்கணும், இதுதான் வியாபாரத்துல குறிக்கோளா இருக்கும். இன்னைக்கு உலக வர்த்தக அமைப்புகள் எல்லாம் எதை குறிக்கோளா வச்சு பிசினஸ் செய்வாங்கடா, இதுல லாபம் இருக்கணும், இந்த லாபம் ஒன்றுதான் வியாபாரத்தின் குறிக்கோள். ஆனா இஸ்லாம் என்ன சொல்றதுண்டா, விற்கிறவனுக்கும் மன திருப்தி இருக்கணும், வாங்குறவனுக்கும் மன திருப்தி இருக்கணும். நான் அநியாயத்துக்குள்ளாக்கப்பட்டுட்டேன் என்கிற மனநிலை வரக்கூடாது, உடன்பாட்டோடு தான் வியாபாரம் நடக்கணும் என்று இஸ்லாம் சொல்றது. இஸ்லாம் இந்த வியாபாரத்தை ஆன்மீகத்தோட பாக்குறதுனால இந்த அடிப்படையில நாங்க கொடுக்கல் வாங்கல் செய்கிற போது அவங்க திருப்திப்படணும். அப்ப நம்ம வியாபாரத்தை நம்ம அல்லாவுக்காக செய்கிறோம், நம்ம கொடுக்கிற மக்களுக்கு நல்ல சாமானை கொடுக்கணும், மோசமானதை கொடுக்க கூடாது, இந்த உணர்வோட நம்ம செய்யணும். அதனாலதான் இஸ்லாம் இபாதத்தா சொல்லுது. நீங்க நபிமாரோட சித்திக்கிங்களோட சுகதாக்களோட இருக்கிறதுக்கு எல்லாம் பிசினஸ் மூலமா இருக்கலாம் சொன்னா, நம்ம விருப்பப்பட்ட மாதிரி பிசினஸ் செஞ்சுட்டு அங்க நபிமாரோட இருக்கலாமா சுகதாக்களோட இருக்கலாமா? எனவே வியாபாரத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒன்று என்னன்னு சொல்லிச்சுன்னா, விற்கிறவர் வாங்குறவங்களுக்கு இடையில மன திருப்தி இருக்கணும், வாங்குறவன மன திருப்தியோட வாங்கணும், விற்கிறவன மன திருப்தியோட விற்கணும். இதுல நிர்பந்தங்கள் இருக்கக்கூடாது. அதாவது நிர்பந்தம் இருக்கக்கூடாதுன்னா வித்தியாசமா விளங்கக்கூடாது. உதாரணமா எனக்கு ஒரு ஆள் 10 லட்சம் ரூபாய் தள்ளி தர்றேன், இப்ப அவட்ட தள்ளி இல்ல, என்கிட்ட காசு இல்லப்பான்னு சொல்ற, உன்ட காசு இல்லாடி பரவாயில்லடா, உனக்கு வீடெல்லாம் இருக்குது, அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு காணிக்கு, அதை வித்தாவது சளியை தான் சொல்றது. இப்ப அவர் விற்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்காக தான், நான் விற்கிறதுக்காக நிர்பந்தம், எனக்கு காசிக்காக நான் கேட்கறேன். அப்ப அந்த காணிய வில்லுங்கிறது என்னுடைய நிர்பந்தம் கிடையாது, எனக்குரிய கடனத்தா அதுக்குரிய வழியை நான் சொல்றேன். அப்ப அவர் செஞ்ச ஏதோ ஒரு பிழையால தன்னுடைய காணிய விற்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அவர் ஆளாகிறார். விற்கும் போது அவருக்கு கவலையா இருக்குது. என்ன கவலைன்னு சொல்லிச்சுன்னா, நம்ம சொத்தொண்டு இல்லாம போகுது என்ன கவலை, நான் நிற்பது அதாவது மன திருப்தியா விற்க போறது இல்ல, அவர் அநியாயமா இந்த காணி கொண்டு போகுதே என்று கவலையோட விற்கிறார். இது வந்து நான் கொடுத்த நிற்பந்தம் கிடையாது அவருக்கு. அவர் தன்னுடைய வாழ்க்கையில செய்த ஏதோ நஷ்டங்களோ செலவுகளோ வாங்கின கடனை அடைக்கணுன்றதுக்காக கவலையோட விற்கிறார். அது அல்ல, நான் ஒரு பொருள் அவர்கிட்ட கேட்கிறேன், அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு, நீ தராட்டி நான் பார்த்துக்கிறேங்கிற லெவல்ல நான் அப்படி வாங்குறேன்னு சொல்லி சொன்னா அந்த வியாபாரம் ஹராம். அந்த அடிப்படையில வியாபாரத்துல அதாவது விற்கிறவர் வாங்குறவருக்கு இடையில உடன்பாடு, இதை இஸ்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்லியிருக்கு. அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வியாபாரத்தில் மோசடி இருக்கக்கூடாது. இந்த மோசடியை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்னு சொன்னா, மற்றவங்க அல்லாஹ்வை நம்பாதவங்க எப்படி வேணாலும் போகலாம். நம்ம அல்லாஹ்வை நம்புறோங்கிறதுனால அல்லாஹ்வை ஏமாத்தாது, நம்மகிட்ட வரக்கூடிய கஸ்டமரை நம்ம ஏமாத்தலாம், ஆனா அல்லாஹ்வை நாங்க ஏமாத்த இயலாது. எனவே நாங்க அல்லாஹ்வுக்கு நியாயமா நடந்து கொள்ளணும். இவனுக்கு நம்ம நியாயமா நடக்கிறோங்கல்ல, அல்லாஹ்வுக்கு நான் நியாயமா நடந்து கொள்ளணும் என்கிற ஒரு மனநிலை ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, வியாபார மோசடியினால சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கு. அவங்கள்ட்ட அல்லாஹ் கடுமையா ரெண்டு தவறு அல்லாஹ் அடிப்படையா சொல்றான், ஒன்று அவங்கள்ட்ட சிறுக்கு இருந்துச்சு, ரெண்டாவது இந்த வியாபார மோசடி இருந்துச்சு. ஒரு நாள் கடுமையான சூடு அடிச்சிச்சு, அவங்க எல்லாரும் நிழல் தேடி ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அந்த நிழல் தேடி வந்த இடத்துல அல்லாஹு தஆலா நெருப்பை உண்டாக்கி அவங்களெல்லாம் அழிச்சானுங்கிறது குர்ஆன்ல சொல்லிப்பாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அந்த சம்பவத்தை சொல்றான், சூரா ஹூதுல அல்லாஹு தஆலா அந்த சம்பவத்தை சொல்றான். அவங்க செஞ்ச விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, அளவை நிறுவையில மோசடி. நம்ம இப்ப செய்யக்கூடிய பிசினஸ் அமைப்பும் அண்டைக்கு செஞ்ச அமைப்பும் வித்தியாசமா இருக்குது. முந்தி அதாவது நாங்க சின்ன வயசுலயும் கூட இந்த கிலோ ராத்த அந்த நிலையம் கிடையாது, சுண்டு வச்சிருப்பாங்க, ஒரு கொத்து ரெண்டு கொத்துன்னு சொல்லி சுண்டுல அரைப்பாங்க. அப்ப அந்த சுண்டை டெக்னிக்கா செஞ்சிருப்பாங்க, பாக்குறதுக்கு பெருசா தான் இருக்கு, இந்த அளவு நீளமா இருந்தா சுண்டுல அடி இங்க இருக்கும், அளக்கும் பாக்குறவனுக்கு தெரியும் இவ்வளவு நீட்டமான சுண்டு சொல்லி பார்த்தா இங்கதான் இருக்கு. இப்ப நாங்க பாக்கலாம், இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் சுத்தி வைக்கிற அந்த பெக்கெட்டை பார்த்தா நல்ல உள்ளுக்கு தள்ளி டெக்னிக்கா வச்சிருப்பாங்க, பாக்குறதுக்கு பெரிய பெக்கெட் மாதிரி தெரியாது, உள்ளுக்கு தள்ளி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி சுண்டு இருக்கும், அதே மாதிரி நிற்கிறதுக்கு தராசி வச்சிருந்தாண்டா, எவ்வளவோ ட்ரை அந்த படி வச்சிருந்தாண்டா, ட்ரை பண்ணி அந்த படியை நோண்டி நோண்டி அதுல எங்காவது சுரண்டி எடுத்திருப்பாங்க. தராசி வச்சிருந்தாண்டா, தராசியில ஏதாவது நிற்கிற பொருள் வைக்கிற தராசியில ஏதாவது கட்டி தொங்கப்பட்டிருப்பாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கொண்டு பாக்குறது, இந்த ஒரு நடைமுறை இருந்துச்சு. அப்ப இந்த சுஹைப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துல இந்த மோசமான நடத்த இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் இதை கண்டிக்கிறார். சூரா அல் முத்தஃபிஃபீன் என்று சொல்லி தனியா ஒரு சூரா இருக்கு, அளவை நிறுவையில் மோசடி செய்கிறவர்கள் என்று தனியாக ஒரு சூராவை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வச்சிருக்கிறான். அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், வைலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் மோசடி செய்கிறவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அல்லதீன யஸ்தாலு அலன்னாசி யஸ்தவ்ஃபூன், அவங்க மக்களிடத்தில இருந்து எதையாவது எடுக்கிறதாக இருந்தா, அவங்க மக்கள்கிட்ட சாம வாங்குறதாக இருந்தா சரியா எடுத்துக்குவாங்க. வைதா காலவும் அவசனவும் யோசிரோன், அவங்களுக்கு இவங்க அளந்து கொடுக்கறதாக இருந்தா அல்லது நிறுத்து கொடுக்கறதாக இருந்தா அதுல குறை வைப்பாங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான். அலா எதுன்னு அன்னகும் அபூசூன், இந்த பிசினஸ் பண்றவங்க நாங்க நாளை மறுமையில உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் நினைக்க வேணாமா? நீ இங்க இவன்ட்ட ஏமாத்திரலாம், ஆனா மறுமையில நீ எழுப்பப்படுவாயே அதை நீ நினைக்கலையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். சூரா ஹூதுல் அல்லாஹு தஆலா இஸ்மந்தா சொல்கிற போது சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பலா தன்குசுல் மிக்யால வல் மீசான, அளவை நிறுவையில நீங்க மோசடி செய்யாதீங்க. இன்னி அராக்கும் பி ஹைரின், உங்களை பார்த்தா நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க. அதாவது சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் இந்த மக்கால வாழ்ந்த முஸ்லீம்கள் காபில் அரபிகள் மாதிரி கஷ்டத்துல வாழ்ந்தவங்க கிடையாது. சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் பொருளாதார செல்வாக்கோடு இருந்தவங்க, அந்த ஊர் மக்கள் வசதியானவங்க, பிசினஸ் பண்ணாங்க. அந்த வசதியோட இருக்கும் போதும் இந்த மோசடி செஞ்சாங்க. அப்ப சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, நீங்க பார்த்தா நல்லா வசதியா இருக்கிறீங்க, இவ்வளவு வசதியா இருந்து கொண்டு அடுத்தவன்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டணுமா? இதனுடைய அர்த்தம் வசதி இல்லாட்டி சுரண்டலாம்ங்கிறது கிடையாது, வசதி இருந்து நீங்க சுரண்டீங்கிறது இந்த மோசமா காட்டுறதுக்காக சொல்றாங்க. அப்ப அவங்க கேட்கறாங்க, இவ்வளவு நல்லா அல்ல உங்களை வச்சிருக்கும் போது நீங்க எடுத்துட்டு அவங்க அடுத்தவங்களுக்கு அளவை நிறுவையில் நீங்க மோசடி செய்யறீங்க, நீங்க அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா இன்னி அகாபு அலைக்கும் அதாப யோமின் முஹீத், எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளக்கூடிய அந்த மர்மை நாளின் கடுமையான வேதனைக்கு நீங்க ஆளாகுவீங்க, நான் பயப்படுகிறேன். அளவை நிறுவையில நீங்க நீளமா நடந்து கொள்ளுங்க. பலா தபகசும் நாசா சியாகும், மக்களுடைய சொத்துக்களை நீங்க சுரண்டாதீங்க. பலா தலசோபில் அரளி பசாத் முஃப்சிதீன், பூமியில நீங்க பசாது பண்ணாதீங்க. எல்லாரும் சொல்ற நேரத்தில் நிறைய சொல்றாங்க. அதுல அந்த மக்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா, யா சுஹைப் அஸ்ஸலாத்துக தஅமுருனா அன் நத்ருக மா யஅபுது ஆபாஉனா அவ் அன் நஃபல ஃபி அம்வாலினா மா நஸா, நீங்க தொழக்கூடிய உங்களோட தொழுக, அதாவது உங்களோட மார்க்கம் வந்து எங்கட மூதாதையர்கள் வணங்கிய தெய்வங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுதா? எங்கட செல்வம் விஷயத்துல நாங்க எப்படி நடக்கணுமோ அப்படி நாங்க நடந்துக்குவோம், அதுல வந்து நீங்க தலையிடுறீங்களா, தலையில செய்யுதான்னு கேக்குறாங்க. இத எங்கட பாசிகள் சொல்றதா இருந்தா நாங்க ஏதாவது ஒருத்தர் கூட சொன்னா சொல்லுவாங்க, மை கார் மை பெட்ரோல் சொல்லி நான் விரும்பினமாய் ஓட வேண்டும். அவங்க அப்படித்தான் கேட்டாங்க, இது எங்கட பொருளாதாரத்தை நாங்க எப்படி வேணாலும் தேடிக்கோ, நீங்க வந்து அதுல தலையிடுறீங்களான்னு கேட்டாங்க. அவங்க அந்த போதனைக்கு கட்டுப்படல. அல்லாஹ் தஆலா கடுமையான ஒரு அழிவின் மூலமாக, நெருப்பின் மூலமாக அந்த சமுதாயத்தை அழிச்சான் என்று குர்ஆன் சொல்லுது. ஆக இந்த அளவை நிறுவை மோசடி, இந்த வியாபாரத்துல மோசடி செய்யறது, அளவை நிறுவையில செய்யலாம், வேற கோணத்துல செய்யலாம், இந்த மோசடியை இஸ்லாம் கடுமையாக கண்டிச்சிருக்கு. எனவே நாங்க வியாபாரம் செய்யறவருக்கு தெரியும் நான் செய்யறது மோசடியா இல்லையா, அவர் அவருடைய மர்மையை நினைவு அல்லா மர்மையை சொல்லித்தான் சொல்றான். அல்லா எதுலாய் கண்ணகம் அபூசு, நீங்க நாளை மர்மையில எழுப்பப்படுவீங்க, அதை நீங்க நினைக்கலையா, அங்க வந்து இதுக்கெல்லாம் கணக்கு காட்டணும், அதை நீங்க நினைக்கலையான்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரிகளை போற்றி புகழ்ந்தது போலவே ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க, அத்துஜார் யுபஅதுன யௌமல் கியாமத்தி ஃபுஜாரா, வியாபாரிகள் மர்மை நாளில் பாவிகளாக எழுப்பப்படுவாங்க. உண்மை பேசி அல்லாவை பயந்த வியாபாரிகளை தவிர மற்றவங்க பாவியா எழுப்பப்படுவாங்க. ஏன் பெரிய பாவியாலாம் வியாபாரி ஆகிறான்டா, ஒரு கல்லணை பொறுத்தளவுல ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல கள்ள எடுப்பான், ரெண்டு இடத்துல கள்ள எடுப்பான். ஆனா வியாபாரிய பலத்துல ஒரே நாளில பல நூறு பேரை ஏமாத்திருப்பான், சின்ன சின்ன ஏமாத்தா இருக்கும். அப்ப ஒரே நாள் ஏமாத்துங்கிறது அந்த வருவாய் வந்து அளவு கூடி குறைஞ்சாலும் ஏமாத்துங்கிற ஹராத்தை பொறுத்தளவுல பல தடவை செஞ்சிருப்பார். இது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கண்டினியூ ஆகும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பாவத்துக்கும் பெரும்பாவத்துக்கும் சொல்கிற போது ஒரு விஷயம் சொல்றாங்க, சில சின்ன பாவங்கள் கூடி சேர்ந்து சேர்ந்து மனுஷனை நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும். எப்படின்னு சொன்னா நாம காட்டுல போய் விலகரைக்கும் போது பெரிய கோடாரி மாதிரி கொட்டி பெரிய கல்லு வச்சு பத்த வைக்கணும்னு அவசியம் இல்ல, சின்ன 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 குச்சிகளை வச்சு பத்த வச்சா பெரிய பட்ட பத்திரத்தை விட நல்லா பத்தும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து எங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்த்துடும் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்யறாங்க. அப்ப ஒரு வியாபாரியை பொறுத்த அளவுக்கு அவன் ஏமாத்துறவனா இருந்தா ஒரே நாளைக்கு பல நூறு பேரை ஏமாத்துவான், ஏழையை ஏமாத்துவான், பணக்காரனை ஏமாத்துவான், அப்பாவிகளை ஏமாத்துவான். அப்ப அது வந்து அவனை பாவிகளோட எழுபது காரணம் அமைஞ்சிடும். எனவே எங்களுடைய வியாபாரத்தில் மோசடி இருக்கக்கூடாது, அடுத்து ஏமாத்திருக்க கூடாது. மோசடிக்கும் ஏமாத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் சொல்லுச்சுன்னா, மோசடி வந்து அவனுக்கு கொடுக்கறத குறைச்சி கொடுக்கறது, ஏமாத்து வந்து நல்லதுன்னு சொல்லி கெட்டதை கொடுக்கறது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தைக்கு போறாங்க, ஒரு ஆள் தானியம் வித்துக் கொண்டிருக்காரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானியத்துக்கு உள்ளுக்குள்ள கைய போடுறாங்க. உள்ளுக்குள்ள கைய போட்டா மேலால காஞ்சி இருக்குது, உள்ளுக்கு ஈரமா இருக்குது, கையில ஈரம் விளங்குது. அவ கேட்டாங்க என்னதுன்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, சாவு பெஞ்ச மலையில நனைஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. மலையில நனைஞ்சா மேல உள்ளது நிலையமா கீழே உள்ளது நிலையமா? அப்ப இவர் மலையில நனைஞ்சிச்சுன்னா மேல உள்ளது ஈரம் காஞ்சி இருக்குது, கீழே உள்ளது ஈரமா இருக்குது. அப்ப ஈரத்துக்கு மேல காஞ்சதை போட்டிருக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்ப நீ இதை மேலால வச்சிருக்கலாமே என்று சொல்லிட்டு சொன்னாங்க. மன் ஹஸ்த பலை சமின்னா, யார் ஏமாத்துறாரோ அவர் எங்களை சார்ந்தவரல்ல. எங்களை சார்ந்தவரல்ல ரசூலுல்லா சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தம் அவர் முஸ்லீம் இல்லைன்றது கிடையாது. முஸ்லீம்கள் என்றால் இந்த பண்பு அவங்ககிட்ட இருக்க கூடாது. சில 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 மக்களை பத்தி ஒரு பண்பு சொல்லுவாங்க, பெரும்பாலும் பார்த்தா அந்த மக்கள்கிட்டே அந்த பண்பு இருக்கும், அது அவங்களுடைய கலாச்சாரமா இருக்கும். உதாரணமா வெள்ளக்காராக்கள் டீசென்ட் ஆனாக்கள், டீசெண்டா வேற சில டீசென்ட் இருக்கு, சாண்டா தட்டி வர சொல்லி சொல்லிக்குவாங்க, சின்ன விஷயம் இருந்தாலும் பேமிசம் கட்டுக்குவாங்க. இந்த டீசெண்ட் அவங்களுடைய அது அவங்களோட பழக்கமா இருக்கு. இப்ப முஸ்லீம் சொன்னா அவங்க சின்ன பிள்ளைக்கு இறக்கம் காட்டுறவங்களா இருப்பாங்க, பெரியவங்களுக்கு மரியாதை செய்யறவங்களா இருப்பாங்க, ஏமாத்தாதவங்களா இருப்பாங்க. இப்படி ஒரு பதிவு அந்த கால முஸ்லீம்கள் வச்சிருந்தாங்க. அதுதான் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் பெருமையை கொடுத்துச்சு. அப்ப யார் ஏமாத்துறாரோ அவர் எங்களை சார்ந்தவர்களை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கண்டிச்சதை நாங்க பார்க்கிறோம். எனவே எங்க வியாபாரத்தில் ஏமாத்தும் இருக்கக்கூடாது, மோசடியும் இருக்கக்கூடாது. அடுத்தது கண்ணியத்துக்குரிய சோர்களே, நாணயம். நாங்க முதல்ல நான் செய்யக்கூடிய நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழில நாங்க நேர்மையா இருக்கணும், அந்த தொழில எங்கிட்ட நாணயம் இருக்கணும், அந்த தொழில நம்ம அநியாயம் செய்யக்கூடாது. நான் செய்யற இந்த உழைப்பின் ஊடாக எனக்கு ஹலாலான வருவாய் வரணும் எங்களை எண்ணம் இருக்கணும். சில நேரங்களில் இந்த பண்புகள் முஸ்லீம்கள்ட்ட இல்லாத சில பண்புகள் காபிட்டு இருக்குது, அவனுக்கு மார்க்கம் இல்லை, ஆனா அவன் தொழில கடவுளா நினைக்கிறான், செய்யும் தொழிலே தெய்வம் அவன் நினைக்கிறதுனால சரி இதுக்கு நம்ம வஞ்சகம் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதனால சில காவிர்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்பு கூட முஸ்லீம்கள்ட்ட இல்லாத போறதை நாங்க பார்க்கிறோம். நாணயம்ங்கிறது நம்ம எதை செஞ்சாலும் அதுல உண்மையாளர்களாக இருக்கணும். கடந்த காலத்து ஒரு நிகழ்ச்சியை ரசூலா சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமான ஒரு நடைமுறை அவங்கள்ட்ட இருந்திருக்குன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கான பீமன் கான கபுலக்கும் ரஜுலுன் இஸ்தரா அகாரன், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களில் ஒருவர் ஒரு காணியை வாங்கினார், ஒரு நிலத்தை வாங்கினார், வீட்டுக்கார ஒரு ஆள் இவர் வாங்கிட்டார். பிறகு பார்த்தா அதுக்குள்ள தங்க புதையல் ஒன்று கிடக்குது, காணிக்குள்ள தங்க புதையல் ஒன்று அவருக்கு கிடைச்சு. புதையல் எடுத்த உடனே அவர் புதையல் எடுத்துக்கொண்டு காணி வித்தவர் வீட்டுக்கு வர்றார், வந்து சொல்றார், இஸ்தரைத்து மின்கல் அருள் பலம் அஸ்தரி மின்கல் ரகப், நான் உன்கிட்ட இருந்து இந்த காணியை தான் வாங்கினேன், இந்த காணிக்குள்ள இருந்த தங்கத்தை நான் உன்கிட்ட வாங்கல, அதனால இது நீ தான் எடுத்துக்கொண்டு கொடுக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, இன்னமா பெவுத்துக்கள் அல்ல பிமா பீஹி, நான் காணியை விற்கும் போதே காணி விற்கிற எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு வித்துட்டேன், அதனால இதை நான் எடுக்கலான்னு சொல்றாரு. அவர் எவ்வளவு ஆச்சரியமான சமுதாயம் பாருங்க, புதையல் எடுத்து இவர் புதையல கண்ட உடனே போற, நான் உங்களுக்கு காணிக்கு தான் விலக வச்சிருக்கிறேன், காணி தான் உங்களுக்கு நான் காசி தந்திருக்கிறேன், இது புதையல் இருக்குது, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, புதையல நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் விற்கும் போதே அதுல உள்ளதெல்லாம் உங்களுக்கு ஆயிடுச்சு, நான் காணியை வித்த மண்ணை விக்கல கல்ல விக்கலன்னு உங்களுக்கு சொல்லலாது, அதனால நான் வித்தாச்சு, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லு. இவர் சொல்றாரு எடுங்கன்றாரு, அவர் நான் எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி யாராவது ஒரு ஆள்கிட்ட போய் நாங்க நடுவரா வச்சு தீர்ப்பு கேட்போம்னு போறாங்க. அப்ப மூணாவது ஒரு ஆள்கிட்ட போய் கேக்குறாங்க, இப்படித்தான் இவர் காணியை வித்தாரு, அதுல புதையல் இருக்குது, நான் காணிக்கு தான் சல்லி கொடுத்திருக்கேன், புதையலுக்கு சல்லி கொடுக்கல, எனவே புதையல் அவருக்கு எடுக்க சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நான் காணியை வித்துட்டேன், காணியை இருக்கிறதா அவருக்கு தான், புதையல் நான் எடுக்கலான்னு சொல்றாரு. அப்ப அந்த நீதிபதியா இருக்கிறவர் கேட்கிறாரு, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்களான்னு கேட்கிறாங்க. ஒரு ஆள் சொல்றாரு, எனக்கு ஒரு மகன் இருக்கிறாரு, மற்றவர் சொல்றாரு, எனக்கு ஒரு மகள் இருக்கிறான்னு சொல்லி. சரி உங்க மகன் அவன் அவங்க மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுங்க, பணத்தை புதையல அவங்க கையில கொடுங்க, பிள்ளைகள் கையில கொடுங்க, அவங்க அதை பயன்படுத்தும் சதக்கா செய்யும் சொல்றாங்க. அப்ப அந்த வாங்கின பொருள் தனக்கு கூடுதலா கிடைச்ச நம்ம எதிர்பார்க்காத ஒன்று வந்துட்டுங்கிறோன்னு அதை நான் எடுத்துடக் கூடாதுங்கிற அவர மனநிலையை பாருங்க. விக்தல் என்கிற இதுக்குள்ள காணியை வித்தா அதுல உள்ளதெல்லாம் அவருக்கு தாண்ட, இவரது மனநிலையை பாருங்க. வாங்குறது விக்கிறது ரெண்டுலையுமே நம்ம நாணயமா நடந்து கொள்ளணும், உண்மையாக இருக்கணும் என்கிற அவங்களுடைய பக்குவத்தை நாங்க பார்க்கிறோம். இப்பக்கு அப்படி அகப்பிடிச்சுன்னு சொல்லிச்சுன்னா நம்ம யாரும் சொல்ல போறதும் இல்ல. இப்படியே மூணாவது ஒரு ஆள்கிட்ட போனோம்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வேணாட்டி எனக்கு தாங்க, நான் வாங்கி எடுத்துருவான். அப்ப இந்த பக்குவமான ஒரு சமூக நிலை அவங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அல்லாவின் மீது உள்ள அச்சம் தான் இவ்வளவு ஒரு பேணுதலான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு. எனவே நாங்க பிசினஸ் செய்யும் போது நம்ம எல்லாத்துக்கும் யார்த்தையாவது பத்து வாழ்க்கை போகணும்னு எதிர்பார்க்காதீங்க. நான் செய்த பிசினஸ்ல இஸ்தஃபி நஃப்ஸக், நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேக்குறார் பாவம்டா என்னன்னு. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன நஃப்ஸ நீ கேள், உன உள்ளத்தை நீ கேள், எந்த விஷயத்தை செய்யும் போது உன் உள்ளம் உறுப்புதோ, நான் செய்யற இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மனசுல சங்கடம் வருதோ அது பாவம். ஒரு விஷயத்தை செய்யும் போது உன மனசு உறுப்புச்சுன்னு சொன்னா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இந்த ரகசியமா செய்யும் நீ நினைக்கிறியான்னு சொன்னா விட்டுரு நீ அதை. அப்ப நபீசர் அப்ப நம்ம நம்ம பிசினஸ் செய்யறோம் சொல்லி சொன்னா, இதுல நான் அதாவது தான் இதுல ஏதாவது நாணயம் இல்லாம நடந்துக்கிறேனா, மோசடி கணக்குதா, எந்த வாரம் ஏமாத்துறேனா, இத நாங்க பார்த்து நம்ம அதுல ஒரு பேணுதலான நிலைக்கு நாங்க வர வேண்டியிருக்கு. அடுத்து கண்ணியத்துக்குரிய சொல்றே, இந்த பிசினஸ்ல பொய் சொல்றது சத்தியம் வந்தது, இது ரெண்டுமே பிசினஸ் பறக்கத்தை இல்லாமாக்கும் என்று சொல்றாங்க. இன்னைக்கு இந்த ரெண்டு தவறும் தாராளமா நடக்குது, அதே நேரம் அநியாயமா நடக்குது. ஒரு பொருளை நாங்க வாங்க போறோம், வந்து விற்கிற 50 ரூபான்றான் குறைங்கன்னு சொல்றோம். இல்ல ஹாஜி எங்களுக்கே 45 ரூபா தான் கிடைக்குது, 5 ரூபா தான் இங்க இல்லான்னு, 47 ரூபா 50 பைசா தான் வாங்கினேன், நான் உங்கள்கிட்ட போய் சொல்லணுமா அப்படின்னு. நமக்கு அவங்க எந்த உறவும் கிடையாது, நீ யார்கிட்ட போய் சொன்னா நம்மகிட்ட போய் சொல்லாத மாதிரி இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. இது வாங்கினது 50 ரூபாய்க்கு வாங்கினது, நீ 45 ரூபாய்க்கு வாங்கினது 50 ரூபாய்க்கு நீ தூக்கி தூக்கி விற்க போறது கிடையாது. 30 ரூபாய்க்கு விற்றா குறைஞ்சது 8 ரூபாய்க்கு ஹோல்சேலுக்கு வாங்கிருந்தா தான் 30 ரூபா, அது அவனுக்கு தேவை. பயணம் செய்யணும், சாப்பிடணும், தூக்கி திரியணும், சிரமப்படணும், அவட வாழ்க்கை செலவு இருக்குது. இதை சொன்னா வாங்குறவனுக்கு நஷ்டமாயி தான், 8 ரூபாய்க்கு வாங்கினது 30 ரூபாய்க்கு விற்கிறான் நஷ்டமாயி தான் தெரியும், அது அவனுக்கு தேவை. அப்படி விற்றா தான் அவன் வாழ்க்கை நடத்துறான். ஆனா விற்கிறவனை பொறுத்தளவு நான் இவ்வளவுக்கு தான் வாங்கினேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கம் அப்படியோட சொல்லல, உண்மையை சொல்ல போனால் இந்த அதாவது விலை கொண்டோல் ஒன்று இல்லைன்னு சொன்னா வாங்கினதே டபுள் மடங்கும் விற்கலாம், பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹுடைய காலத்தில் ஒரு சஹாபிட்ட ரசூலுல்லாஹு காசை கொடுக்குறாங்க ஆடு ஒன்று வாங்கிட்டு வர சொல்லி, அவன் அந்த காசை கொண்டு போய் சந்தையில விலை பேசி ஒரு ஆடு வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வரும்போது இடையில ஒரு ஆளை பார்த்து அவர் ஆடு வாங்க போறோம்னு அவருக்கு அந்த சிறான வாங்கினத்தை விட டபுள் மடங்கு விற்கிறாரு. வித்துட்டு வந்து ரசூல்லாட்ட மறுக போய் ஒரு ஆடு வாங்கிட்டு அவர் ரசூல்லாக்கு வந்து ஆட்டையும் கொடுத்து காசையும் கொடுக்குறாரு. ரசூல்லா கொடுத்த காசையும் கொடுத்துட்டாரு, ஆட்டையும் கொடுக்குறாரு. எங்களால் இருக்கும்போது இப்படித்தான் சந்தையில வாங்கினு ரெண்டு மடங்கு வித்தேன் சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சிலன்னு சொல்லல, அவனுக்கும் இதுக்கு ரெண்டு தினார் கொடுக்கலாம்னு நினைச்சுதான் வாங்கியிருக்கான். சிலன்னு அவங்க சொல்லல, ரசூலுல்லாஹி சொன்னாங்க நீ பொண்ணு மண்ணை தொட்டாலும் பொண்ணாயிருமேனு சொன்னாங்க. அப்ப இந்த அதாவது வியாபாரத்துக்கு இவ்வளவு அதாவது ஒரு பஜார் நிலை இருக்குமாக இருந்தால் கவர்மெண்ட் ஒரு பிரைஸ் ஒன்று வைக்கிறது, இவ்வளவு தான் இந்த சாமான விற்கும் சொல்லி சொன்னா நம்ம அதை கூட்டி விற்க முடியாது. பொதுவான சாமான சொல்லி சொல்லும் போது நம்ம வாங்கினது இவ்வளவுக்கு தான் சொல்லி மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே சொல்றதாக இருந்தா உண்மையை சொல்லணும், உண்மையான விலையை சொல்ல முடியாதுன்னா பொய்யான விலையை எதுக்காக சொல்லணும்? அப்ப இது தேவையில்லாத ஒரு பொய். அதே நேரத்தில் சில நேரம் உம்ம ஹக்கா சொல்றேன், உம்ம ஹக்கானு சத்தியம் பண்ணக்கூடாது. இந்த சத்தியம் தான் அடிக்கடி வியாபாரிகள் பயன்படுத்துறாங்க, சத்தியமா வல்லாகி இவ்வளவு தான் வாங்கணும்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து வியாபாரத்துல தடுக்கப்பட்டிருக்குது, அதே நேரத்தில் தேவையில்லாத ஒரு விலை. நீங்க விலை வாங்கின விலை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, எவ்வளவுதான் சொன்னாலும் இவ்வளவுக்கு வாங்கியிருக்க மாட்டாங்கிறது வாரவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்ற பொய்யாவை நம்ப மாட்டாங்க, நமக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த பொய்யை எதுக்காக சொல்லணும்? அதே நேரத்தில் வாங்குற வாரவங்களும் பொய்ய சொல்லுவாங்க. நான் பக்கத்து கடையில கேட்டான் அவன் 40 ரூபாய்க்கு சொன்னா நீங்க 45 ரூபாங்க, பக்கத்து கடையில 40 ரூபா சொன்னா அங்க வாங்கி தொலை வேணும், மறுபடியும் இங்க 45 ரூபா விலை வேசி வச்சிருக்கிறது. அவன் சொல்ற பொய்யையும் விக்கிரவன் நம்ப போறதும் இல்ல, விக்கிரவன் சொல்ற பொய்ய வாங்க வரவன் நம்ப போறது இல்ல, ரெண்டு பேருமே நம்பாத ஒரு பொய்ய எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கணும்? அப்ப என்னமே நாங்க அதாவது இன்ன விலைக்குத்தான் வாங்கினே நம்ம சொல்ல தேவையில்லை. நீங்க சொல்லணும்னா வாங்கின விலையை உண்மையா இந்த விலைக்குதான் வாங்கணும்னு சொல்ல முடிஞ்சா சொல்லணும். இது சம்பந்தமா தனியான ஒரு குர்ஆன் வசனமே இறங்கி இருக்கிற செய்தியை சஹீஹ் புகாரியில நாங்க பாக்குறோம். மதீனாவில் ஒருவர் வந்து தன்னுடைய வியாபார பொருட்களை பரத்தி வைக்கிறார். வச்சுட்டு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல அவர் என்ன செய்யறாங்க, சத்தியம் பண்றார், நான் இவ்வளவுக்கு வாங்கின பொருள் இவ்வளவுக்கு தான் விற்கிறேன் என்று வாங்கின விலைய சொல்லாம மாத்தி சொல்வார். அப்போது அல்லாஹு தஆலா சூரா ஆல இம்ரான் மூணாவது அத்தியாயத்தினுடைய 77வது வசனத்தை இறக்கிறான். இது ஹதீஸ் சஹீஹ் புகாரில பதிவாகி இருக்குது. அவர் வந்து ஒரு பொருளை விற்காம போது மக்கள் இருக்கிறாரு, 50 ரூபாய்க்கு வாங்கினது 55 ரூபாய்க்கு தானே இந்த மாதிரி சொல்லி விற்கிறாரு. அப்ப வாங்கினதை விட குறைஞ்ச லாபம் தானே வைக்கிறான்னு மக்கள் ஆர்வப்படுவாங்க, இவ்வளவு வாங்கியிருக்கிறான்னு சொல்லி. அல்லாஹ்வுத்தால குர்ஆன் வசனத்தை இறக்கிறான், இன்னல்லதீன யஸ்துரூன பி அஹ்திலாஹி வ அய்மானிஹிம் சமனன் கலீலா, தங்களுடைய சத்தியங்களையும் அல்லாஹ்வோடு செய்த உடன்படிக்கைகளையும் சொற்ப விலக்கி இவங்க விற்கிறாங்க என்று இதை கண்டிச்சு ஒரு குர்ஆன் வசனம் வருது. நீங்க வல்லாஹி என்கிற வார்த்தைய ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக பயன்படுத்துறீங்க, அதுவும் பொய்யா. அப்ப இது நாங்க அல்லாஹ் வந்து எங்கட பொய்க்கு சாட்சி ஆக்கணும், வல்லாஹி சத்தியம் பண்றது வந்து அல்லாஹ் சாட்சி ஆக்குறது, நாங்க சொல்லக்கூடிய பொய்க்கு அல்லாஹ் சாட்சி ஆக்குறோம். அப்ப இது நாங்க அல்லாஹ் வந்து ஒரு அற்பமான தொகைக்கு பயன்படுத்துறது ஆகுது. எனவே எந்த காரணம் கொண்டும் நாங்க வியாபாரத்துல பொய்க்கு சத்தியம் பண்ண, வியாபாரத்துல பொய் சத்தியம் மார்க்கத்துல கூடாது, வியாபாரத்தில் அது சம்பந்தப்படவே கூடாது. அப்படி நாங்க சம்பந்தப்படுறோம் சொல்லிச்சோம்னா எங்களை வியாபாரத்தினுடைய பரக்கத்தனமை இல்லாமாக்குறோம். சஹீஹுல் புகாரியினுடைய 2087வது ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அல் ஹலிஃபு முனப்பக்கத்துன், நீங்கள் செய்யக்கூடிய சத்தியம், இது உண்மை சத்தியமாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய சத்தியம் உங்களுடைய பொருளினுடைய வியாபாரத்துக்கு அது விற்கப்படுறதுக்கு காரணமாக அமையலாம், ஆனால் முன்ஹிகத்துள்ளில் பரக்கா, அந்த கிடைக்கிற வருமானம் இருக்குது அதனுடைய பரக்கத்தை அது அழிச்சிடும். எதுக்கு நீங்க உங்களோட பொருளாதார தேடலுக்கு அல்லாட பெயரை பயன்படுத்துறீங்க? அப்ப நாங்க சத்தியம் செய்யறத வியாபாரத்துல நாங்க தவிர்க்க வேண்டும். அதுல வந்து அதாவது பொய் கலக்கிறது வந்து எங்களை வியாபாரத்தினுடைய பரக்கத்தை இல்லாமாக்கும். இதே நேரம் நாங்க உணராமலே நிறைய பொய்கள் இந்த வியாபாரத்தில் கஸ்டமரை கவர்றதுக்காக வந்துடும். அந்த பொய்கள் அவங்களை ஏமாத்தாத பொய்களாக, அவங்களை ஈர்க்கிறதுக்கான சில பொய்களாக சிலது அமையலாம். சில நேரம் வாரம் ஒருத்தனை நம்ம போலியாக ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டி வரும், போலி ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டி வரலாம். நல்லா தெரியும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி, ஆனா அவர் நம்ம ஹாஜியார் அப்படின்னு கூப்பிடுவோம், சும்மா வாரவன முதலாளின்னு கூப்பிடுவோம். நமக்கு அவன் முதலாளி இல்ல, அவன் சில நேரம் கூலி தொழில் செய்யறவளா இருக்கலாம், நான் வாங்க முதலாளி என்ன வேணும்னு சொல்லி கேட்போம். அப்ப இது எங்களை அறிய எங்களுக்கு தெரியும், இது ஒரு முதலாளி இல்லன்னு தெரியும், ஒரு ஆஜியார் இல்லன்னு தெரியும், அப்படி சும்மா தூக்கி விட்டாதான் கொஞ்சம் எந்தாலும் வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமரை கவர்றதுக்காக செய்யறது. இந்த மாதிரி வியாபாரத்துல எங்களை அறியாமலேயே நிறைய பொய்கள் கலக்கலாம். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பரிகாரம் சொல்றாங்க, முழுசா உங்களால தவிர்த்து கொள்ள முடியாது. பொய்ங்கிற ஏமாத்திர பொய் இல்ல, போலியான சாமான கொடுத்து நல்லதுன்னு சொல்லி கொடுக்கறது, தரம் இல்லாத தரம் சொல்லி கொடுக்கறது, கலப்படத்தை ஒரிஜினல் கொடுக்கறது, இது இல்ல. நம்ம கஸ்டமரை கவர்றதுக்காக சில வார்த்தைகளை பேசுவோம், அது இதுகள் தான் அப்படியான சில வார்த்தைகள் பொய்களா அமைஞ்சிடும். இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பரிகாரம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல இப்னு மாஜாவுல இந்த ஹதீஸ் பதிவாயிருக்குது. யா மஅஸ்ரத் துஜார், வியாபாரிகள் அழைக்க ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, வியாபாரிகளே, இன்னல் பைய யஹ்துருஹுல் ஹலிஃபு வல் லஃவு, உங்களுடைய வியாபாரத்தில் சத்தியமும் கேளிக்கையும் வந்துடலாம், வேறு சில அறிவிப்புகள் பொய்யும் செய்தாலும் கலந்துடலாம். ஃபஸ்ஸவ்விபூஹு பிஸ்ஸதகா, சதக்காவை கொண்டு நீங்க அதை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்க. ஏனைய சராசரி முஸ்லீம்கள் செய்யறதை விட வியாபாரிகள் கொஞ்சம் தர்மம் அதிகமா செய்யணும், ஏன்னா அந்த வியாபாரத்தில் வந்த எங்கள் அறியாம நடந்த தவறுகளுக்கு பரிகாரமாக அமைந்துதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கா வந்து தர்மம் வந்து பாவத்தை அழிக்கும், தர்மம் வந்து அல்லாஹ்வுடைய கோபத்தை குளிர செய்யும், தண்ணி எப்படி நெருப்ப குளிர செய்யும் அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கோபத்தை குளிர செய்யும், தர்மம் வந்து கெட்ட மரணத்தை தவிர்க்கும், இந்த மாதிரி நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கு. அப்ப வியாபாரத்தில் எங்களால் அறியாம மிஸ்டேக்கள் நடந்திருக்கு, அந்த வகையில் அதை ஈடு செய்யும் முகமாக நாங்க வியாபாரிகளை பொறுத்தளவுல சதக்கா கொஞ்சம் கூடுதலாக ஏனைய முஸ்லீம்களை விட அதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டும். உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு நிறைய வியாபாரிகளால தர்மம் நடக்குது, இன்னைக்கு நடக்கக்கூடிய நிறைய மதரசாக்கள் வியாபாரிகளால அந்த பிள்ளைகள் போய் கலெக்ஷன் பண்ணக்கூடிய காசுகளாலே மதரசாக்கள் நடந்துட்டு இருக்கு, நிறைய பள்ளிகள் ஓடிட்டு இருக்கு, உண்மையிலே அவங்களால நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல அவங்க இத ஒரு வெறுப்போட செய்யறாங்க, தொலைஞ்சு வந்தாலும் வந்துடுவாங்க கலண்டால தூக்கிட்டு. இதை வெறுப்போட செய்யாம வெறுப்போட கொடுக்கறது நல்ல எண்ணத்தோட கொடுத்துருங்க, அதான் நன்மையை தந்துட்டு போயிடும். நீங்க வெறுப்போட கொடுத்தீங்கன்னா காசையும் போகுது, நம்ம இஹ்லாஸ் இல்லாம செஞ்சதுனால நன்மையும் கிடைக்காது. அப்ப காசையும் கொடுத்துட்டு நன்மையும் இல்லாம போறத விட நஷ்டமா இல்லையா? பிசினஸ் பண்றாங்க, இந்த லாப நஷ்டம் நல்லா தெரிஞ்சிருக்கணுமே. காசையும் கொடுக்கறோம் நன்மையும் கிடைக்காதுன்னா பெரிய ஒரு நஷ்டம். அப்ப எதை கொடுக்கறோமோ சரி அல்ல, இதுக்கு எங்களுக்கு கூலி தரட்டும், எங்கள்கிட்ட நடந்த தவறுகளுக்கு அது பரிகாரமாக நல்ல நோக்கத்துல கொடுத்துட்டு போங்க. எரிச்சலோட கொடுக்காம, அந்த மன திருப்தி இல்லாம கொடுக்காம கொடுக்கறத நல்ல நோக்கத்துல கொடுங்க. அது உங்களுக்கு அல்லா அந்த வியாபாரத்துடைய வரக்கத்துக்கு அல்லாவுடைய அருள் கிடைக்கிறதுக்கு ஒரு வழியாக அமையும். நம்ம வியாபாரத்துல விட்ட தவறுகளுக்கு பரிகாரமாகும். எனவே நாம செய்யறத நம்ம செய்வோம், மன திருப்தியோட செஞ்சா அது பெரிய ஒரு பாக்கியமா இருக்கு. ஏன்னா நிறைய செய்யறாங்க, நல்லா தெரியும். இன்னைக்கு நிறைய மதரசா, இன்னைக்கு நூத்துக்கணக்கில் மதரசா இருக்குதுன்னா வியாபாரிகள் கொடுக்கக்கூடிய நன்கொடையை நம்பியே நிறைய மதரசாக்கள் இருக்கு. சில ஊர்கள் நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னா அந்த ஏரியா மில் போட்டிருப்பாங்க, அந்த மில் இருந்து போற அரிசி தான் அந்த ஏரியாவுக்கு எல்லா மதரசாவுக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க, தாராளமா கொடுக்குறாங்க. என்ன செய்ய வந்து கேட்கறாங்க, மோத்த முடிச்சு கொள்ளையிலாது இந்த மாதிரி நோக்கத்தில் கொடுக்காங்க. இன்னமா நூத்தி முகம் நீ வஜிகில்லா, நாங்கள் உணவு கொடுத்தது அல்லாவுடைய முகத்துக்காக. இந்த முதிர் வந்து மதரசா அதிபர் வந்து கேட்கிறாரு, அவரை முகத்த முடிச்சு கொள்ளையிலாது பள்ளி தலைவரோட வந்தாங்க, எல்லாம் தெரிஞ்ச தெரிஞ்சு ஆக்கள் வராங்க. இந்த மாதிரி வெறுப்போட இல்லாம நல்ல எண்ணத்தோட கொடுங்க, அல்லாஹு தஆலா அதுக்கு கூலியை தரும். எனவே இந்த வியாபாரத்தில் விடப்படக்கூடிய தவறுகளுக்கு பரிகாரமாக அமையும் முகமாக நம்ம சதக்காக்களை கொஞ்சம் அதிகமாக செய்யணும். இது வியாபாரத்தினுடைய எங்களுடைய வியாபார முறைகளில் உண்டாக நாங்கள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கு. அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வியாபாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒழுங்கொண்ட சொல்லித்தாராங்க. என்னன்னு சொல்லி சொன்னா, வியாபாரம் செய்யக்கூடிய ரெண்டு பேருமே வித்தல் வாங்கல் ரெண்டிலையுமே முடிவு செய்யக்கூடிய உரிமை உள்ளவங்க. அதாவது நான் விற்கிறதா இல்லையாங்கிறத நான் முடிவு செய்வேன், நான் வியாபாரியா இருந்தா. நீங்க வாங்குறதா இல்லையாங்கிறத நீங்க முடிவு செய்யலாம். இந்த முடிவுங்கிற உரிமையில தலையிடக்கூடாது. பெட்டா வியாபாரிகள் அப்ப விலை பேசுனா வாங்காம போனா ஏசுவானோ, இந்த பிசினஸ் சரி வராது. நான் கேட்கலாம், நீ விலைய சொல்லிடு, நான் விரும்பினா வாங்குவோம், விரும்பினா விட்டுட்டு போயிடுவேன். நீ என்ன விலை பேசிட்டு இவ்வளவு என்ன விலை பேசிட்டு வாங்காது அப்படி இப்படின்னு சொல்லி வம்பு பண்ணிடலாம். அதே நேரம் விலை என்ன என்றத சொல்லுகிற உரிமை விற்கிறவருக்கு இருக்குது. வாங்குறவன் வேண்டாம் குறைஞ்சிட்டாங்கன்னு கேட்கலாம், மாத்துற உரிமை இல்லை. உதாரணமா ஒரு பொருளை நான் 100 ரூபான்றேன், நீங்க 90 ரூபாய்க்கு கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா 100 ரூபாங்கிறது நான் முடிவா இருந்தேன், நீங்க போய் கேட்காது. சரி, உங்க பொருளுக்கு நீ சொல்றது 100 ரூபா, எனக்கு அது விருப்பம் இல்லை, நீங்க போயிடலாம். நீங்க விலை பேசினீங்க, நீங்க கட்டாயம் வாங்கிட்டாங்கன்னு நான் நிர்பந்தி கேட்காது. இன்றைக்கு இந்த பிசினஸ் முறை டவுன் ஏரியாவுல சில இடங்கள்ல போய் விலை பேசினா வாங்காட்டி பிரச்சனை ஆகுது. இது டவுன்ல மட்டும் இல்ல, இந்த மக்காவில் எல்லாம் பத்தி இந்த பெட்டா யாவரிகளோட மோசமான பிசினஸ் காரங்க இந்த அரபா அந்த இடங்களை வைக்கலாம். பேசுனா விட்டுத்தான் அவங்க வாங்கித்தான் ஆகுன்ற மாதிரிக்கான நிலம் ஆகிருக்குது. இதை ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. விற்பவரும் வாங்குவரும் விற்பதும் வாங்குவதும் ரெண்டு விஷயத்திலையும் முடிவு செய்கிற உரிமைக்குரியவங்க. அதுக்கு ஒரு வரையறை வைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாலம் யதஃபர்ரகா, வாங்கி எல்லாம் முடிஞ்சு பிரிஞ்சு போகிற வரைக்கும். நான் பேசிட்டு இருக்கிறேன், நான் விற்க பேசுறேன், நீங்க வாங்க பேசுறீங்க, பேசிட்டு இருக்கிறோம், முடிவாகல. நீங்க வாங்காம போகலாம், நான் விற்காம விடலாம். நம்ம பேசி வாங்கியாச்சுன்னு முடிவாயிருச்சுன்னு சொல்லி சொன்னா அப்ப பிசினஸ் முடியுது. பிசினஸ் முடியற வரைக்கும் வாங்குறதா விற்கிறதாங்கிறதுல ரெண்டு பேரும் அவங்கவுங்களுக்கு முடிவு செய்யறதுக்கு உரிமை இருக்குது, யாரும் யாரை நிர்பந்திக்கிறாரு. வாங்கின பொருளையும் தெரிவு செய்யறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அவகாசம் கொடுக்குறாங்க. அந்த காலத்துல ஆடு மாடு வியாபாரம் பண்ணுவாங்க. உதாரணமா நான் நாளைக்கு சந்தைக்கு ஒரு மாட்டை வியாபாரத்துக்கு கொண்டு வர போறேன், ஒரு ஆட்டை கொண்டு வர போறேன்டா, இதை செய்வேன்டா, ரெண்டு நாளைக்கு மாட்டுல பாலே கறக்குறது இல்ல. பால் கறக்காம அந்த மாட்டு பால் மடி அப்படியே ஊதி பெய்து வைக்கும். சந்தையில வந்து மடியை பார்த்த உடனே இது ஒரு நாளைக்கு 5 லிட்டர் கலக்கிறதுக்கு 10 லிட்டர் கலக்கும் போல இருக்குன்னு வாங்கிட்டு போயிருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு கால அவகாசம் கொடுத்தாங்க. உதாரணமா நான் ஒரு மாட்டை விக்கிறேன், இந்த மாட்டை நீங்க வாங்கினீங்க, ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பால் கறக்கலாம்னு சொல்லி விக்கிறேன். ரெண்டு நாள் அந்த மாட்டுல நான் பாலே கறக்கல, பால் கொட்டுற லெவல்ல இருக்குது. நீங்க வாங்கிட்டு போய் அந்த மாட்டை 3 நாள் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாள் கலக்குறீங்க சென்றுதான் சேர்த்தையும் சேர்த்து கூட வரும். சொன்ன மாதிரி 10 லிட்டர் வருது. ரெண்டாவது நாள் கலக்கும் போது 8 லிட்டர் ஆகுது. மூணாவது 5 லிட்டர் சொன்னா நீங்க கொண்டு மாட்ட தரலாம். நீங்க சொன்ன மாதிரி 10 லிட்டர் இல்ல, 5 லிட்டர் தான் வருது. இதுல அளவு இதுதான் என்று தரலாம். அப்படி தந்தா வித்த நான் வாங்கணும். ஏன்னா நான் 10 லிட்டர் சொல்லி வித்திருக்கேன், அந்த லிட்டர் இல்ல. இதுக்கு இந்த இந்த தீர்மானத்தில் அறிஞர்களுடைய கருத்து வேறுபாடு இருக்குது. இந்த மூணு நாள் அந்த மாட்டை நான் வச்சுட்டு பால் கறந்தேன், அதுக்கு பகராம அவருக்கு ஒரு அந்த காலத்தில் கணக்கு பிரகாரம் ஈச்சப்பழம், ஒரு சாவு ஈச்சப்பழம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்க மாட்டில் நான் மூணு நாள் பால் கறந்துருக்கேன். உதாரணம் உங்கள்ட்ட நான் வாங்கின மாட்டில் அளவு பார்க்கறதுக்காக பார்த்தா நான் பார்த்த அளவுக்கு இல்லை. இப்ப நான் மாட்டை தந்து போட்டு என் காசை வாங்கிக்கலாம். இப்ப இந்த முறையை வச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு வாகனம் வாங்குறோம், விற்க போறோம். வாகனம் விற்கிற எல்லாருமே வாகனத்துக்கு வெளியே கிளீன் பண்ணி தான் விற்பாங்க, அதுல சந்தேகம் கிடையாது. நான் பாவிச்ச ஒரு வாகனத்தை விற்கும் போது பாவிச்ச அதே லெவல்ல விற்க போறது கிடையாது. வெளியே பெயிண்ட் அடிச்சு எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் டிசைன் பண்ணி தான் விற்க போறேன். அப்ப வெளி பொறுத்து பொறுத்த அளவுல வெளியே நல்லா தான் இருக்கும், அதுல சந்தேகம் கிடையாது. ஏன்னா கண் பார்வைக்கு உள்ளது. இன்ஜின் எப்படி வேலை செய்யுது, என்ன பிரச்சனை இருக்குங்கிறது ஓடி பார்த்தா தான் தெரியும். நான் வாங்கும் போது அவகாசம் கேட்கலாம், ஒரு நாள் நான் ஓடி பார்ப்பேன், நீங்க ஏதாவது கரைச்சல் இல்ல நசர் இல்லாத வாகனம் சொன்னா நான் இருக்கிறேன். அப்படி பேசி நம்ம செஞ்சோம்னு சொல்லி சொன்னா நாலு நாள் ஓடி பார்த்து இதுல நசர் இருக்குதுன்னு தெரிஞ்சா நான் எது சின்ன சின்ன பிழைகள் இருக்கும் என்கிறத தெரிஞ்சுதான் பழைய வாகனம் வாங்குறாங்க. ஆனா தலை அடிக்க இல்லாத பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சா நான் வாகனத்தை ரிப்பீட் பண்ணலாம். அப்படி நாங்க பண்ண வேண்டி வந்துச்சு சொல்லி சொன்னா, சரி உங்க வாகனத்தை நாலு நாள் நான் ஓடி இருக்கேன், நாலு நாளைக்கு சந்தையில ஒரு வாகனத்தை எடுத்தா இவ்வளவு ஹயர் இருக்கு, இந்த ஹயரை நீங்க கழிச்சுக்கோங்க, என்ன நான் தந்த காசில இவ்வளவு கழிச்சுக்கோங்க சொல்லி இது பண்ணலாம். அப்ப இது வந்து நம்ம அதாவது வாங்கிய பொருள் தரமா இருக்குதாங்கிறத பரிச்சுக்கிற காலம். இதுக்காக 2 வருஷம் கழிச்சு உங்க வாகனத்துல பிழை இருக்குன்னு வந்து நான் சொல்லிடாது, 2 வருஷத்துக்கும் நீங்க பழுதாக்கி இருப்பீங்க. அப்ப இந்த ஒரு அவகாசத்துல சிவா கொடுக்கறாங்க. அது அல்லாம நம்ம ஒரு வாகன விற்ற வாங்க செய்யறோம் சொன்னா பேசி முடிஞ்சு ஓகேன்னு கலந்துட்டோம்னு சொல்லிச்சுனா வித்தது வித்ததுதான், வாங்கினது வாங்கினதுதான். அதுக்கிடையில் அவங்க விற்கிறதா வாங்குறதாங்கிறதுல அவங்க ரெண்டு பேரும் தீர்மானம் செய்யக்கூடிய உரிமை இருக்கு. ஆனால் விற்கிறவரும் வாங்குறவரும் பயின் சதக்கா உண்மையா பேசினாங்கண்டா பையனா, வாங்குற பொருள்ல ஏதாவது குறை இருந்தா இதுல சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு, இப்படி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி உண்மையை சொல்லி வியாபாரம் செய்தால் பூரிக்க லகுமா பி பை இஹிமா, அல்லாஹு தாலா வித்தவர் வாங்கியவர் ரெண்டு பேருக்குமே பறக்க செய்வான். வயின் கதபா, இவங்க பொய் சொல்லி வியாபாரம் செய்தால் வ கதமா, குறை இருக்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சும் தெளிவா தெரிஞ்சும் அதை மறைச்சி பூசி மெழுகி இது சூப்பரான சாமானிங்க எழுந்தாண்டி சொல்லி பொய்ய சொல்லி வித்திருந்தால் முகைக்கத் பரக்கத்து பரக்கத்து பயும், அந்த வியாபாரத்தினுடைய பரக்கத் அழிஞ்சிடும். அப்ப இந்த அங்க வியாபாரம் செய்யும் போது உண்மையை சொல்லி குறைகளை மறைக்காம நம்ம செஞ்சாது நம்ம கேட்கலாம் இந்த மாதிரி செய்யலாமா. ஆனா உண்மையிலே அப்படி செஞ்சு நம்ம பழக்கப்பட்டோம்னா நம்பி தேடி வருவாங்க, இவர்த்த போனா ஏதாவது குறை இருந்தா சொல்லி தருவாரு. என்ன சாதாரணமா துணி வியாபாரம், இந்த ஷேர்ட் எல்லாம் பெரிய பெரிய கம்பெனியால அடிக்கக்கூடிய ஷேர்ட் சாரன் டவுசர் சின்ன சின்ன பிழைகள் இருந்தா அதை ஓரமாக்கிடுவாங்க, இந்த கம்பெனி பேர் கிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதெல்லாம் குறைஞ்ச விலைக்கு எடுக்கலாம், குறைஞ்ச விலைக்கு எடுத்துட்டு அதே விலைக்கு விற்பாங்க. இவங்க அது விற்கும் போது சொல்லிருக்கலாம் இதை சின்ன இந்த கோட் பெரிய பிள்ளையாம இருக்காது, இந்த லைன் கொஞ்சம் மாறி இருக்கும். நமக்கு லைன் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் மறைஞ்சிட்டு போனா போச்சு, கோடு நேரா இருக்கணும் அவசியம் இல்லை, நாங்களே நேரா போறது இல்ல, இது கோடு கொஞ்சம் மறைஞ்சிருந்தா பிரச்சனையா நினைக்கிற இருப்பான். இந்த சாரன்ல லைன் கொஞ்சம் பிழையா இருக்குது, இவ்வளவு இந்த இவ்வளவு விலைக்கு விற்கும் சொல்லி விற்றோம்னு சொல்லி சொன்னா இந்த வரக்கூடிய லாபத்துல எல்லாம் பறக்க செய்வான். எனக்கு தெரியுது இது பிழைன்னு சொல்லி குறை இருக்குன்னு தெரியுது, மடிச்சு காட்டாம வித்துட்டு போறோம்னு சொல்லி சொன்னா வியாபாரம் நடக்கும், காசும் கிடைக்கும், ஆனா அதுல வர வேண்டிய பறக்கத்து இல்லாம போயிடும். இன்னைக்கு இதைத்தான் நாங்க எல்லாத்தையும் பாக்கிறோம். என்னன்னு கேட்டா எல்லாரும் சாமான் வாங்குறாங்க, எல்லாரும் விக்கிறாங்க, கடையெல்லாம் ஆகோ ஓகோன்னு இருக்குது, என்னத்தை கேட்டாலும் ஒன்றும் இல்லைதான் சொல்றாங்க. என்னன்னு கேட்டா ஒன்றும் இல்லை, பறக்கத்து இல்லை. அப்ப நாங்களே எங்களுடைய வருமானத்துடைய பறக்கத்தை அழிச்சு கொள்றோம். எனவே நாங்க இந்த குறைகளை உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய அந்த நல்ல அல்ல ஆரம்பகால முஸ்லீம்கள் இருந்து சிறப்பு அம்சங்கள் இதை உருவாக்கி கொண்டால் இது எங்களுடைய அதாவது பொருளாதாரத்துடைய பறக்கத்துக்கு வழியாக இருக்கும். இறுதியாக கண்ணியத்துக்குரிய சோழர்களே, வியாபாரம் செய்யும் போது எங்களால முடிஞ்ச அளவு தாராள மனசோட நடந்து கொள்வது, வாங்கும் போதும் தாராள மனசோடு நடந்து கொள்வது. இது ரெண்டையுமே இஸ்லாம் சிறப்பித்து சொல்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரஹிம அல்லாஹு ரஜிலன் சம்ஹன் இதா பா வைதரா வைதக்தலா, விற்றாலும் வாங்கினாலும் முறைப்பாடு செய்தாலும் தாராள மனசோடு நடந்து கொள்ளக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. விற்கும் போதும் தாராளமா நடந்து கொள்ளலாம், வாங்கும் போதும் தாராளமா நடந்து கொள்ளலாம். நம்ம சில பேரை பார்த்தோம்னு சொன்னா ரோட்டில் பாவத்துக்கு சாமான் வச்சுட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் 5 ரூபா குறைங்க 2 ரூபா குறைங்கன்னு லாபம் பேசி குறைஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த 5 ரூபால நமக்கு வர போறதும் இல்ல, ஏதோ பாவப்பட்டு யாபம் பண்றான், குடுத்துட்டு போயிடலாம் நமக்கு. இதனால நமக்கு சாதாரண ஒரு காசி நமக்கு தெரிஞ்சு அதுல வைத்து பேரம் பேசிட்டு, சில மாப்பிள்ள இல்லாத பொம்பளைகள் ஏதோ சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க புள்ள குட்டியில வளர்த்திக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் இந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் விலையில 50 சாம் உருவாக்க விலை பேசிட்டு இருக்கிறது. வயசு போன தாய்மார்கள் பிள்ளைகளால கவனிக்கப்படாம ஏதோ இந்த செஞ்சிட்டு புழைச்சிட்டு போவோம்ருப்பாங்க, இவங்கள்ட்ட போய் சாமான் வாங்கும் போது விலை பேசி குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றது. இந்த மாதிரி போக்க நம்ம சாதாரண என்ன விலை சொன்னாலும் குறைக்க மாட்டேங்கிறான்னு கேட்கிற ஒரு பழக்கம் வந்துட்டு, அப்படி ஒரு வியாபார முறையை நம்ம உருவாக்கிட்டோம். அப்ப இந்த மாதிரி நம்ம பொருள் வாங்கும் போதும் இறுக்கி பிடிச்ச மாதிரி விலை பேசிட்டு இருக்கிறது, விற்கும் போதும் ஒரு கடும் போக்காக இருக்கிறது. இது ரெண்டையுமே இஸ்லாம் இஸ்லாமிய வியாபாரத்துல ஒழுங்கா சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடந்த கால ஒரு நிகழ்ச்சியை சொல்றாங்க. ஒரு மனிதர் மூத்தா போறார், அவரை பத்தி ஹதீஸ் எப்படி வருதுன்னா, லம் யாமல் அமலன் கத், அவர் எந்த நல்ல மனம் செஞ்சது கிடையாது, பெரிய ஒரு இபாதத்தாலி எந்த இபாதத்தும் செஞ்சது கிடையாது. மௌத்தா போயிருவார், மௌத்தா பணத்துக்கு போற அல்லா எடுத்து அவனை விசாரிப்பான், அல்லா கேட்பான் உனக்கு நான் வரலா பொருளாதாரத்தை தந்திருந்த நீ என்ன செஞ்சாயின்னு கேட்பான். அப்ப அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன், அவர் சொல்வார் யாரெல்லாம் நான் பொருள் வியாபாரம் செஞ்சேன், என்னுடைய வியாபாரத்துல நான் நிறைய பேருக்கு கடன் கொடுப்பேன், கடன் பிசினஸ் ஆனா அதுல கடன் கொடுத்துட்டு என்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பி நான் கடனை வாங்க அனுப்புவேன். எப்படி வாங்க அனுப்புவேன்னு சொன்னா, கஷ்டப்பட்டா கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு வா, கஷ்டப்பட்ட ஆட்டம்னு சொன்னா நீ நியூஸ் ஆவா, ரொம்ப கஷ்டப்படுவாங்கடா அது அவங்க 5 ரூபா தரோம்னா ஒரு 5 ரூபா சரி கொடுத்துருங்க தள்ளுபடி செஞ்சுட்டு வா, இந்த மாதிரி நான் என்னுடைய வேலைக்காரர்களாக சொல்லி அனுப்புவேன் என்று சொல்றேன். இப்ப நம்ம மனநில அதுக்கு நேர் மாற்றமானது, அனுப்புனா எப்படி அனுப்புவோம் சொன்னா வாங்காம இந்த பக்கம் வந்துடாது. ஆனா இவர் ஒரு பெரிய இபாதத்தாளி கிடையாது, இந்த டைப்ல இருந்திருக்கிறார். வசதியானவங்களுக்கு வியாபாரம் செய்யும் போது லாபத்தை முழுசா எடுத்துக்குவாரு, ஏழைகள்லாம் இருந்தா அதுல விட்டு கொடுத்து அவர் பிசினஸ் பண்ணிருக்கிறார். இதுக்கு நம்ம நமக்கு முரணான ஒரு வியாபார முறைதான். வசதியான ஒருத்தர் வந்து பொருளை கேட்டா காசு எப்ப வேணாலும் எடுத்துக்கோங்க, நீங்க சாமான எடுத்துட்டு போங்க. வசதி இல்லாதவன் வந்தா நீங்க காசை வச்சுட்டு எடுத்துட்டு போங்க ஆஜி, இந்த பிசினஸ் எல்லாம் சரிப்பட்டு வராது. கடன் உறவுக்கு பகை, இந்த மக்களுடைய நிலைமையும் அப்படி இருக்குது. ஆனா இவர் என்ன செய்வாங்க, கஷ்டப்பட்டவங்க விட்டு கொடுப்பார் சொல்வார். இது அவர் சொல்றார், நான் வியாபாரம் செய்யும் போது இப்படி கஷ்டப்பட்டவர்களுக்கு விட்டு கொடுத்தேன், கடனாளிகளுக்கு தள்ளுபடி செஞ்சேன் என்று. அப்ப அல்லாஹ் என்ன செய்வாண்டா, மலக்குகளை கூப்பிடுவான், கூப்பிட்டு சொல்லுவான், என்னுடைய இந்த அடியானுக்கு நான் செல்வத்தை கொடுத்திருந்தேன், இவன் என்னுடைய அடியார்களோடு தாராள தன்மையாக நடந்து கொண்டான், நான் இவனை விட தாராளமானாள், எனவே இவன் செய்த பாவங்களை நான் தள்ளுபடி செய்கிறேன், இவன் விஷயத்தில் நான் தாராளமாக நடந்து கொள்கிறேன், நீங்கள் இவனோட தாராளமாக நடந்து கொள்ளுங்க என்று அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு சொல்லுவான் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது அல்லாஹ் வியாபாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு சான்ஸ். ஏன்னு சொன்னா ஷேப்ல இருந்து எடுக்கக்கூடிய கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இருந்து போகுதேன்னு சொல்லி போனது வராம இருக்கும் போது பெரிய நஷ்டமா தெரியாது, ஏன்னா நம்ம லெவல் அவர் லெவல்ல இருந்துட்டு தான் இருக்கிறோம். இதுல நம்ம தள்ளுபடி செய்கிற போது அது எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாகாது. பிசினஸ் செஞ்சு கொண்டு அந்த பிசினஸ் ஊடாக சில நன்மைகளை செய்வது எங்களுக்கு சிரமத்தை உண்டாக்காது. இதுல நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னா, அல்லாஹு தஆலா மறைவானவன், மறைக்கக்கூடியவன். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது சில அமல்களை மறைவா செய்யணும், நம்ம செய்யறது யாருக்கும் தெரியக்கூடாது. குறைஞ்சபட்சம் நம்ம மனைவி மக்களுக்காவது தெரியாமலும் ஏதாவது சின்ன சின்ன அமல்களை நம்ம செய்யலாம், அது நமக்கு மட்டுமே தெரிஞ்சதாக இருக்கணும், அது வந்து நாளை மறுமையில எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கு. அப்படியான ஒன்று செய்யறதுக்கு வியாபாரம் எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கு. எங்களுக்கு திடீர்னு எங்களை அறியாம சில லாபங்கள் வரலாம், நம்ம கணக்கு போட்டு வைக்காத லாபமா இருக்கு, எதிர்பார்க்காத ஒரு லாபம். சில பேருக்கு திடீர்னு கல் வியாபாரம் பண்ணாங்க, அவனே எதிர்பார்த்தீங்க 2 கோடி 3 கோடி ஆயிரும். இது நம்ம எதிர்பார்க்காதது கிடைக்குது. அவ இப்படி ஏதாவது ஒன்று கிடைக்கும் போதோ நம்ம எங்களுடைய மரணைக்காக எங்களுடைய ரகசியமாக யாருக்காவது ஏதாவது நம்ம ஒரு தர்மத்தை செய்யலாம். அப்ப நம்மகிட்ட ஏதாவது ஒரு கடன் பட்டு கஷ்டப்படுறாரு, கூப்பிட்டு நீங்க கடன் வைக்கிறீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது, இந்த கடன் நான் உங்களுக்கு தள்ளுபடி செய்யறேன். இது செய்யலாம், இது செஞ்சா நாளை மறுமையில நாண்டா செஞ்ச தவறுகளுக்கு அல்லாஹ் தஆலா தள்ளுபடி தருவான். இது வியாபாரிகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விசேட வாய்ப்பு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க வியாபாரம் செய்யறோம்னு சொல்லி சொன்னா உண்மையில அதை நம்ம சரியா செஞ்சா தொடர்ச்சியான ஒரு இபாதத் செய்யறோம். அதுக்காக நான் இந்த இபாதத்தை செய்யறேன்னு மற்றதை விடுறது இல்ல, மற்றதை புறக்கணிக்க, அடிப்படையான இஸ்லாமிய கடமைகளை புறக்கணிக்காத அளவுக்கு வியாபாரத்தை எங்களுக்கு சரியாக செய்ய முடியும்னு சொல்லி சொன்னா அது அல்லாஹ் தந்த ஒரு பெரிய பாக்கியம். அதனூடாக நாங்க பொருளாதாரத்தையும் தேடிக்கொள்ளலாம், நாளை மறுமையும் தேடிக்கொள்ளலாம். எனவே கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஏன் சிரமமா இருக்குன்னா, நாட்டு நிலவரத்தை நாங்க நாசப்படுத்தி வச்சிருக்கிறோம். மோசமான ஒரு நிலைதான் இருக்குது. இந்த நிலையில நம்மளால இருக்கலாமான்னு கிடைச்சா, நாங்க முயற்சி செஞ்சா அப்படி இருந்தோம்னு சொல்லி சொன்னால், அது எங்களுக்கு அதாவது ஆரம்பத்துல சில கஷ்டங்களை தந்தாலும் கடைசி இன்ஷா அல்லாஹ் எங்களோட வியாபாரத்துக்கு அது வளர்ச்சியை கொடுக்கும், அதுல பரக்கத் அல்லாஹ் தருவான். எனவே முடிஞ்ச அளவுக்கு நாங்க இதுல ஒரு பேருதலா நிலைக்கு வரதுக்கு முயற்சியணும். இலங்கையில இஸ்லாம் பரவுறதுக்கு இஸ்லாமிய வியாபாரிகளுடைய இந்த அணுகுமுறைகள் தான் காரணம். அவங்க பயம் பண்ணல யாருக்குமே, அவங்க சரியான வியாபாரிகளா இருந்தாங்க. அதை பார்த்து இவங்க வரக்கூடிய மார்க்கம் நல்ல மார்க்கமா இருக்குன்னு மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. தென்னிந்தியாவில் இஸ்லாம் பரவுறதுக்கு வியாபாரிகள் காரணமா இருந்தாங்க. எனவே உலக அளவுல இஸ்லாம் பரவுவதற்கு நல்ல வியாபாரிகள் காரணமா இருந்தது. எங்களூடாக இஸ்லாத்தின் மீது முஸ்லீம்கள் மீது வெறுப்பு வராம, இஸ்லாத்தின் மீது முஸ்லீம்கள் மீதும் பற்று வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கலாம். எனவே எங்களுடைய சக்திக்கு உட்பட்ட அளவுல நாங்கள் செய்யக்கூடிய எங்களுடைய வியாபார வழிமுறைகளை இஸ்லாத்தினுடைய ஒழுங்குக்குள்ள நாங்கள் கொண்டு வரதுக்கு முயற்சியணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி பதிலுக்காக சிறிது நேரத்தை நாங்கள் ஒதுக்கலாம். அதாவது வசதியுள்ள ஒருவரிடத்துல ஒருவர் கடனாக பணம் கேட்கிறாரு, இவர் பணத்தை கொடுத்து அவருடைய காணியில இவர் வேலை செய்யணும், அதுல வரக்கூடிய வருவாய செலவுகள் போக பிரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் சம்பந்தமான இஸ்லாமிய நிலைப்பாடு என்னன்னு கேட்கிறாங்க. இது சம்பந்தமாக ஒரு புதிய ஒரு பிரச்சனையா இருக்குது, தேட வேண்டிய ஒரு இருக்குது. நான் இந்த கேட்கப்பட்டதிலிருந்து புரிஞ்சு கொண்ட சில செய்திகளை நான் சொல்றேன். ஒன்று என்னன்னு சொல்லி வசதி உள்ளவர் கடன் கொடுக்கலாம், ஆனால் அந்த கடனை கொடுத்துட்டு ஏண்ட காணி ஏண்ட இதுலதான் நீங்க வேலை செய்யணுங்கிறது ஒரு சருத்து இடையலாது. அப்ப இது சருத்து இடும்போது கடன்ங்கிற சிஸ்டம் அதுல இல்ல. ஆனால் ஒருவர் இப்படி செய்யலாம், எனக்கு ஒரு காணி இருக்குது, அந்த காணிக்குரிய விவசாயத்துக்குரிய பொருள்கள் தான் நான் தாரேன், நீங்க விவசாயம் செய்யுங்க, செலவு போக மீதிய நாங்க விகிதாசார அடிப்படை, அந்த விகிதாசாரம் விகிதாசாரம்ங்கிறது அவங்க ரெண்டு பேரும் ஏதோ உடன்படுறாங்களோ அதுவா இருக்கலாம், அரவாசியா இருக்கலாம், முக்காவாசியா இருக்கலாம், காவாசியா இருக்கலாம். எனவே நான் செலவு செய்யறேன், நீங்க தொழில் செய்யுங்க, வரக்கூடிய லாபத்துல செலவு போகும் மீதியை நாங்க அரவாசி அரவாசியோ ஒரு விகிதாசார அடிப்படையில பிரிச்சு கொள்வோம் என்கிற அடிப்படையில வருமாக இருந்தால் அந்த ஒழுங்கு ஆகமானது. அதுல வர வருவாயை வச்சு இவங்க பிரிச்சுக்குவாங்க. இவருக்கு தோட்டம் இருக்குது, இவர் பசலையை கொடுக்கிறாரு, பொருளை கொடுக்கிறாரு, அவருக்கு உழைப்பாரு, வரக்கூடிய லாபத்துல பங்கெடுக்கிறது சொல்லி சொன்னா அந்த முறைக்கு ஆகமானது. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம் முழுசா எனக்கு கிளியர் இல்லை. 3 லட்சம் கொடுத்துட்டு இவர் அந்த 3 லட்சத்தையும் உழைப்பின் ஊடாக கழிக்கிறாரா? அந்த உழைச்சு உழைச்சு கழிக்கணும். அந்த அமைப்பு சரியா எனக்கு விளங்கல. இவர் அதாவது இவருடைய தோட்டத்துல உழைப்புக்காக பங்கு கொடுக்கிறாருன்னு சொல்லி சொன்னா அந்த முறை ஆகமானது. கடனை கொடுத்துட்டு என்ன தோட்டத்துல வேலை செய்யணும்ங்கிறது கடனுக்கான நிர்பந்தமாக இருக்குமாக இருந்தால் அது வந்து மார்க்கம் சொல்லாத ஒரு நிபந்தனை இருந்ததாக இருக்கும். அந்த அடிப்படை அது தவிர்க்கணும். இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் அதாவது குறிப்பா அந்த ஏரியாவில் உள்ள யார் மௌலையமா இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா இன்னும் கொஞ்சம் நாங்க கிளியர் பண்ணிக்கொள்ளணும். அதாவது பொதுவாக ஹதீஸ் இருக்குது, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்கள் வட்டியோட முழுசா தொடர்பு இல்லைனாலும் அதனுடைய புழுதியாவது அவங்க அனுபவிப்பாங்க. அந்த நிலை இருக்குது இன்னைக்கு. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தினுடைய எல்லா நாடுகளுடைய பொருளாதாரமும் வட்டியில தான் ஓடிட்டு இருக்குது. இப்ப நாங்க அதாவது இந்த வட்டியை தவிர்த்து கொள்றதுங்கிற விஷயத்துல நேரடி டிரெக்டா பக்தியோடு தொடர்பான விஷயங்களை பொறுத்தளவுல நாங்க முழுமையாக அதை தவிர்த்து கொள்ள வேணும். மதரும் மா பக்கியம் இன்பா, வட்டியை எஞ்சிதான் நீங்க விட்டுருங்க அல்லாஹ்வுத்தாலா சொல்லுகிறாங்க. சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத நிலைக்குள்ள வந்து சேர்ந்திருக்குது. உதாரணமா நம்ம கரண்ட் இன்றைக்கு வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய பொருட்கள் உண்டான மின்சாரம் இருக்குது. மின்சாரம் கவர்மெண்ட் கொடுக்குது, அதுக்கு நம்ம ரெண்ட கட்டணும். இதை நாங்க தாமதிக்கும் போதோ நம்ம லேட்டாக்கும் போதோ அதுக்கு வந்து வட்டி உழுவுது. நம்ம கட்டாமட்டோம் உரிய டேட்டை கட்டாமட்டா வட்டி உழுவுது. அப்ப இதை நாங்க அதாவது விரும்பியோ விரும்பாமலோ நம்ம அதுக்குள்ள உள்ளுக்காய்க்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன நினைக்கணும்னு சொல்லிச்சுனா நான் லேட் ஆக்காம கட்டிடணும் நம்ம கவனமா இருக்கணும். உண்மையை சொல்ல போனா பொதுபோக்காலதான் இன்னைக்கு கரண்ட் பில் கட்டுறது லேட் ஆகுது. காசு இல்லாம லேட் ஆகுறவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் யாராவது இருக்கலாம். பொதுபோக்கலதான் நம்ம இருக்கிறோம். பில்லு வந்துருது, கிடைச்சிருது, கையிலையும் காசு இருக்குது, கட்டுறதுக்கு ஏதோ ஒரு வகையில பஞ்சுப்பட்டு எப்ப போறது இப்ப போறது இப்ப போறோம்னு கடைசி நேரம் வரைக்கும் நிக்கிறோம். அப்ப நம்ம குறைஞ்சபட்சம் அவனுக்கு கட்டுற காசுங்கிறத விட இது நம்ம லேட் ஆகணும்னா நம்ம சின்னொரு தொகையாவது சரி நம்ம வட்டி கட்டுற நிலைக்கு ஆளாகிறோமே என்கிறதுக்காகவாவது நாங்க அவசரமா அதை செய்யறதுக்கு வரணும். சில நேரங்களில் பெரிய கணக்காரர்களா இருப்பாங்க, இந்த பணக்காரன் என்கிறதால வந்து வெட்டாம சொல்லிட்டு மெசேஜ் வரக்கூடிய நிலையில் உள்ளவங்களா இருப்பாங்க. அப்ப இந்த நிலை இல்லாம நம்ம பார்த்துக்கிறதுக்கு முயற்சிக்கணும். வியாபாரத்தில் அதாவது செக்குக்கு ஒரு ரேட், காசிக்கு ஒரு ரேட் போட்டு வியாபாரம் செய்யறது கூடுமா கூடாதா? இது வந்து வட்டியில சேருமா என்று கேட்டால், அந்த காலத்தில் இருந்தே வியாபாரத்தில் ஒரு பொருளை விற்கும் போது ஒருவர் பின்னால காசிதாரன்னு சொல்லி வாங்கும்போது, அதாவது காசி தாமதிச்சு தாரன்னு வாங்கும் போது விலைய அதாவது நேரடியாக காசி கொடுக்கற விலைக்கு கொடுக்க மாட்டாங்க. செக்கு வந்து கொடுக்கும் போது இந்த விலை வித்தியாசம் பண்றதுங்கிறது சில அறிஞர்களை பொறுத்தளவுல ஒரு வியாபாரத்துல ரெண்டு வியாபாரம் கூடாது என்கிற கருத்துல வரக்கூடிய ஹதீஸ்களை வச்சு இந்த அதாவது கேஸுக்கு ஒரு வேலை செக்குக்கு ஒரு வேலைங்கிறத கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. சில அறிஞர்களை பொறுத்தளவுல கேஸ் அவனுக்கு உடனே காசு கிடைச்சது, இவனுக்கு உடனே சாமான் போய் சேர்ந்துருது, ஆனா இவங்களுக்கு காசு வந்து சேர்றதுக்கு தாமதம் ஆகுது. இந்த சிக்கல்களை கவனத்துல கொண்டு கேஸுக்கு விற்கிறவன் ஒரு விலைக்கும், அதாவது இப்ப நம்ம ஹோல்சேல் விற்கும் போது ஒரு விலைக்கும், ரிட்டையர் விற்கும் போது ஒரு விலைக்கும் விற்கிற மாதிரி, நேரடியாக காசு கிடைக்கும் போது விற்கிற விலையை விட கேஸுக்கு வைக்கும் போது விலை வித்தியாசமாக வந்தால் இது வந்து வட்டியில செய்யலாதுங்கிற கருத்தை சொல்றாங்க. எனக்கு அதுதான் சரிந்து படுகிறது. அல்லாஹ் ஆலம். அந்த வகையில வரும்போது கேஸுக்கு கொடுக்கறத விட, அதாவது செக்குக்கு கொடுக்கும்போது விலையில வித்தியாசம் வந்தால் அதை வந்து நாங்க வட்டியில சேர்க்கலாது. இது அந்த அதாவது ஒரு பொருளை உதாரணமா சீனி ஒரு கிலோ வாங்கும் போது கொடுக்கறவங்க மூணு கிலோ வாங்கும் போது சின்ன ஒரு விலையை குறைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி உள்ள ஒரு செய்தியாக நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. மற்றது என்ன கேட்டீங்க? இந்த வாதம் சரியா இருக்குது. உதாரணமா இஸ்லாமிய வங்கிகளையும் இந்த சிஸ்டம் இது பண்றாங்க, உரிய தொகைக்கு கட்டப்படாத போது அதை ஃபைன் என்கிற அடிப்படையில் செய்யறாங்க. அந்த ஃபைன் என்கிற நிலையை கொண்டு வரலாம், ஆனா அவன் வந்து வட்டி என்று சொல்லி செய்யறதுனால நம்ம அதுக்கு உடம்பு ஒரு பிரச்சனை வருது. நம்ம கரண்ட்ல இதே மாதிரி கிரெடிட் கார்டுலயும் நம்ம உரிய டேட்ல கட்டாட்டி அதுக்கு ஒரு வட்டி போடுறதாக வந்து சொல்றேன், நாங்க அதுக்கு உடன்படுற உடன்பட்டுதான் சைன் வைக்கிறோம். அவை நாங்க மனசால விரும்பாட்டியும் நாங்க நடைமுறையில வட்டி என்கிற அந்த இதுக்கு உடன்பட்ட ஒரு பிரச்சனை வருது. அந்த நிலை வராம நம்ம தவிர்ந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியை நாங்க அதுக்காக நாங்க கரண்ட் பில் அதாவது பில் வைக்க கூடாதுன்னு சொல்லல. அவன் வந்து வட்டியோ ஃபைனோ அது போடாத அளவுக்கு நாங்க கட்டத்துல முன்னிலைப்படுத்தலாம். இந்த பதில அந்த விகிதாசாரம் எப்படி எடுக்கிறாங்க? ஃபைன் என்று சொல்லி போறும்போது ஒரு மாசம் கட்டலண்டா இவ்வளவுன்னு சொல்லலாம், அது ரேட்டை தீர்மானிக்கும் போது நடைமுறையில் இருக்கக்கூடிய வட்டியினுடைய ஒரு கணக்கை வச்சுதான் அந்த ரேட்டை தீர்மானிக்கிறாங்க. ஒரு பிரச்சனை வருது என்னன்னு சொல்லி சொன்னா, அவன் தந்த சேவிஸுக்கு ஒரு ரேட் ஒன்னு போட்டுக்குது, சரியா? உதாரணமா நான் ஒரு கடை வச்சுக்கிறேன், கடையில 25,000 ரூபா கரண்ட் பில் வந்துட்டு, இப்ப சேவிஸுக்குரிய ரேட் தீர்மானிக்கப்பட்டு, இப்ப நான் கட்டாம விட்டு அந்த டேட் தீர்மானதுக்கு பிறகு அந்த 25,000 ரூபா ஒரு மாசம் வரலன்னு சொல்லி சொன்னா, இந்த 25,000 ரூபாய்க்கு நடைமுறையில 2.5% வட்டி இருக்குன்னு சொல்லி அந்த விதத்தை தான் அவன் போட்டுட்டு மேலதிகம் வராங்க. அவனும் சொல்லல, அத ரேட்டை தீர்மானிக்கிறதும் வட்டியில அடிப்படையில தான் தீர்மானிக்கிறான். அதாவது ஒருவர் வட்டியோடு தொடர்பான நிறுவனத்தில் வேலை செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, இதை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னா, நிறுவனமே வட்டியில இயங்கக்கூடிய வட்டி தான் அவனுடைய பிசினஸ் ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த நிறுவனத்தில் வேலை செய்யறாரு. இப்ப நான் ஒரு கடையில வேலை செய்யறேன், கடை முதலாளி வட்டியோட தொடர்பு கொண்டிருக்கிறார், நான் வந்து செய்யற உழைப்புக்கு நான் செய்யற பிசினஸ் தான் நான் பங்கு செலுத்தி கொண்டிருக்கிறேன், அதுக்கு எனக்கு சம்பளம் தராது, அது வேற. வட்டியையே பிசினஸா செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம அதுல செய்யும் போது அந்த பிசினஸ் ஆறாம சொல்லி சொல்லுங்க. அடுத்தது நான் பிசினஸ்ல உதாரணமா அன்றைக்கு வியாபாரத்துக்கு கணக்கு எழுதிட்டு வரேன், அது பிரச்சனை வேற. அவர் எடுத்த வட்டி அதனுடைய கணக்கை நான் எழுதுறவனா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா அது வட்டிக்கு கணக்கு எழுதுறா இருக்கு. எனவே நாங்க அந்த உதாரணமா முதலாளிமார் எல்லாருமே சரியா இருப்பாங்கன்னு சொல்லிடுறாரு, தவறான முறையில பொருளீட்டு வேற ஒரு வழியில் இருக்கிறாரு, வட்டியோட தொடர்பு கொண்டிருக்கிறார், அவர் செய்யக்கூடிய ஒரு கடை சில்லற கடை செய்யறாரு, நான் சில்லற கடையில வேலை செய்யறவனா இருக்கிறேன். இப்ப நான் வந்து வட்டி நிறுவனத்தில் வேலை செஞ்ச உதாரணமா பேங்க்ல வேலை செய்யற நிலைக்கு வராது. எனவே முழுமையான பிசினஸ் ஹராமான பிசினஸ் ஆக இருக்கும் சொன்னா அதுல வேலை செய்யறது கூடாதுன்னு சொல்லிடும். நம்ம பிசினஸ் செய்யற முதலாளி வந்து வட்டியோட தொழில் வச்சிருக்கிறான்னு சொல்லி சொன்னா, நான் செய்யற தொழில் ஹலாலாக இருந்தா எனக்கு வந்து அது ஹராமாகாது. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எப்படி பார்ப்போம் சொல்லி சொன்னா, கருத்து வேறுபாடான விஷயமா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நம்ம அதுல 100க்கு 100 ஒரு நிலைப்பாடை வச்சு மற்ற நிலைப்பாடை முழுமையாக மறுக்கிற மாதிரியான நிலைப்பாடுக்கு போக வேண்டியதில்லை. தெளிவான விஷயம் இது ஹராம்ங்கிறது தெரிஞ்சுன்னு சொல்லி சொன்னா, நம்ம பிசினஸ் பண்ற இடத்துல இருந்தாலும் நம்ம அதுல பங்களிப்பு செய்யறது. இன்னைக்கு வெளிநாடுகளில் கூட காபிர்களுடைய இதுல கூட சில விஷயங்கள்ல செலவு கொடுத்து, உதாரணமா யூகேல ஒரு கடை இருந்தா கடையில ஒரு செக்ஷனாக சாராயம் இருக்கு. கடையில பிசினஸ் பண்றவர் முதலாளிட்ட சொல்லு, நான் இந்த சைட்டுக்கு வரமாட்டேன், என்ன யாராவது கூப்பிட்டு எழுத்தாங்கன்னு சொல்லி சொன்னா நான் எடுக்க மாட்டேன் சொல்லு சொன்னா அவன் ரைட்ட கொடுக்குறான். கெசியர் இருந்தாருன்னு சொல்லி சொன்னா ஒரு ஆள் சாமான் வாங்கிட்டு வராரு, அதுல ஒரு போத்தலே எடுத்துட்டு வராருண்டா, இதுக்கு நான் கணக்கு போட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் நிக்கலாம். கெசிதாய்க்கு அதை வேணும்னு சொல்லிச்சுன்னா வேற ஆளை போட்டு செஞ்சுக்குவான். அப்படி ஒரு டிரெக்ட் ஹராம் அந்த அந்நிய நாடுகள்ல கூட அந்த மாதிரியான ஒரு சலுகையை கொடுக்கறாங்க. இப்ப நாங்க பிசினஸ் செய்யக்கூடிய இடத்துல நமக்கு தெளிவா இது ஒரு ஹராம் சொல்லிச்சிருந்தா நம்ம இதுல நான் இது பங்களிக்க மாட்டேன் என்று ஒழிஞ்சலாம். அது ஹலாத்திலே அவங்களோட உழைப்பு இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அந்த மாதிரியான தொழிலை விட்டுட்டு நம்ம ஹலாலான இடத்துல நம்ம தெரிவு செய்யலாம். சிலது கருத்து வேறுபாடு கூறியதா இருக்குதுன்னு சொல்லிச்சோம்னா நம்ம அதுல எப்படி டிரெக்டா ஒரு ஹராம்ங்கிற தெரிஞ்ச தொழில் எப்படி நடக்கிறோமோ அதே மாதிரியான ஒரு முடிவை நாங்க எடுக்க இயலாது. இந்த செக் கேஸ் விஷயத்தை பொறுத்தளவுல கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு சொல்லிச்சோம்னா நம்ம அதுல ஒரு நிலைப்பாட்டில் நின்று அடுத்த நிலைப்பாட்டை முழுமையா மறுக்கிற ஒரு நிலைக்கு நாங்க போக வேண்டியது இல்லை என்று தான் நினைக்கிறேன். அதாவது வட்டியிட பல கோணங்கள் இருக்குது. இப்போ உதாரணமா நாங்க ஒரு ஆள்கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் தள்ளிய கொடுக்குறோம். தள்ளிய கொடுத்தா அவர் பிசினஸ் பண்றாரு. பிசினஸ் பண்ணி எனக்கு என்ன செய்யலாம், நீங்க 2 லட்சம் ரூபாய் தந்திக்கிறீங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு 2500 ரூபாய் வீதம் நான் மாசம் மாசம் உங்களுக்கு 5000 ரூபாய் தாரேன். முதலுக்கு முதல் அவரு விகிதம் சொல்றாரு, 2 வந்தா இது வட்டி ஆயிரும். அப்படி இல்ல அவர் சொல்றாரு நான் இதுல உழைக்கிறேன், உழைச்சிட்டு வார லாபத்துல உங்களுக்கு நான் 100க்கு 10 தாரேன், லாபம் 100 ரூபாய் கிடைச்சுன்னா உங்களுக்கு 10 ரூபாய் தரேன். லாபத்துல கணக்கு சொல்றாரு, முதல்ல கணக்கு சொல்றாரு, 2 லட்சம் ரூபாய்க்கு 5000 ரூபாய், 10 லட்சம் ரூபாய்னு சொல்லிச்சோம்னா 20,000 ரூபாய், 10,000 ரூபாய் இப்படி நான் தாரன்ற ஒரு கணக்கு அவர் சொல்றாருன்னு சொல்லிச்சோம்னா முதல வச்சு கணக்கு சொல்வாருன்னு சொன்னா வீதாசாரம் சொல்வார்னா வட்டி ஆயிரும். லாபத்துல வீதம் சொல்றாரு, கிடைக்கிற லாபத்துல 10% வீதம், கிடைக்கிற லாபத்துல 1/2 உங்களுக்கு தருவேன்னு சொல்லி சொல்றாருடா. இது வந்து முசாரக்க ஒருவருக்கு வியாபாரத்துல கூட்டணியும் ஆகும். அல்லது நீங்க தார பணத்துக்கு மாசத்துக்கு இவ்வளவு, நம்ம பிசினஸ்ல எதுவுமே சம்பந்தப்படல, லாபத்திலே நஷ்டத்திலே எதுவுமே சம்பந்தம், மாசத்துக்கு இவ்வளவு காலத்துக்கு அளவு சொல்றான்னு சொல்லிச்சோம்னா அதுக்கும் வட்டியாகும். கால நிர்ணயம் இல்லாம நீங்க 100 ரூபாய் தாங்க நான் கிடைக்கிறனால 110 ரூபாய் தாரன்னு சொல்லி ஒரே பொருள்ல கூடுதல் விலை சொல்லுவாங்கன்னு சொல்லிச்சோம்னா அதுக்கும் வட்டியாகும். இது காசிலம் மட்டும் வராது, பொருளையும் வரும். உதாரணமா நான் எனக்கு சம்பாரிசி ஒரு மூளை தேவை, உங்கள்கிட்ட சம்பாரிசிக்கு என்கிட்ட நாட்டரிசினா இருக்குது, நீங்க சொல்றீங்க என்கிட்ட சம்பாரிசி ஒரு மூளை தாரேன், நீங்க உணர மூட நாட்டரிசி தாங்கன்னு சொல்லிச்சு. சந்தையில விலை விவரத்தை பார்க்கும்போது அப்படி ஏற்றத்தாழ்வு வருது. ஆனா ஒரே பொருள் 50 கிலோ கொடுத்துட்டு 75 கிலோ வாங்கினா அது வட்டியாகும். இப்ப ரசூலுல்லாஹ் உடைய காலத்துல இந்த ஹதீஸை வச்சு தான் நிறைய அந்த பினான்சிங் முறையெல்லாம் இந்த உள்ளதை மாத்தி செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் உடைய இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிலால் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு வகை ஈச்சப்பழத்தை வந்து ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈச்சப்பழம் உங்களுக்கு எங்க ஆளாண்டு, அப்ப அவர் சொல்றாரு எங்கள்கிட்ட கொஞ்சம் லோக்கல் ஈச்சப்பழம் இருந்துச்சு, அதை கொடுத்து குறைஞ்ச அளவு இந்த நல்ல ஈச்சப்பழம் வாங்கணும். உதாரணமாக 2 கிலோ லோக்கல் ஈச்ச பழத்தை கொடுத்து 1 கிலோ நல்ல ஈச்ச பழம் வாங்கினா அதை உங்களுக்கு தரத்துக்கு கொண்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க இது வட்டின்னு சொல்லு, உங்களுக்கு அப்படி நல்ல ஈச்ச பழம் வாங்கணும் இந்த கொடுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா முதல்ல என்ன செய்யுங்கன்னா உங்கள்ட்ட இருக்கிற லோக்கல் ஈச்ச பழத்தை வில்லுங்க. உதாரணமா இந்த ஈச்ச பழத்தை 2 ரியாலுக்கு நீங்க அவங்களுக்கு வில்லுங்க, வித்துட்டு அந்த 2 ரியாலுக்கு அவர்கிட்ட இருந்து 1 கிலோ நல்ல ஈச்ச பழத்தை வாங்குங்க. அப்ப 2 நடந்தது ஒன்றுதான், இங்க அளவுள்ள ஈச்ச பழம் அங்கால போய்க்குது, அங்கால உள்ள ஈச்ச பழம் இங்கால வந்துக்குது. பண்டமாத்தாக ஒரே பொருளை மாற்றும் போது அது அது வட்டியாகுது. காசியக்கு பொருள் என்று வருகிற போது வட்டி, அது அவங்கவுங்க விரும்பின விலை நிர்ணயம் எங்கள் அடிப்படையில் வசதிதான் சொல்றாங்க. அப்ப ஒரே பொருள் கொடுக்கறதை விட கூட வாங்கினால் வட்டியாகுது. கால நிர்ணயத்துக்கு ஏற்ப ரேட் நிர்ணயம் செய்ய, அதாவது இந்த அளவு நிர்ணயம் செய்யப்படும் போது அது வட்டியாகுது. சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் ஆயிஷாவை இந்த செய்தியை வச்சு கேட்கறாங்க, ஒரே பொருள் கூட குறைய கொடுக்கும்போது வட்டியாதுங்கிறத வச்சு கேட்கறாங்க. நாங்க சில நேரங்களில் பக்கத்து வீட்டுல சாமான் வாங்குறோம், திருப்பி கொடுக்கும்போது கொஞ்சம் கூட்டி கொடுக்கறோம், இது வட்டியாகுமான்னு கேட்கறாங்க. உதாரணமா நீங்க பக்கத்து வீட்டுல அவசரமா வீட்டுல கொஞ்சம் தேங்காய் தேவைப்படுச்சு அல்லது மாவு தேவைப்படுச்சு, மாவு வாங்குறீங்க, அவங்க ஒரு சுண்டு மாவு அளந்து தாராங்க, அப்ப கொடுக்கும் போது அதே அளவு வெட்டி கொடுக்கல, நீங்க கொஞ்சம் கூட கொடுக்கறீங்க, இது வந்து வட்டி ஆகுமா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இது வட்டி இல்லை, அவங்களும் உங்கள்ட்ட எதிர்பார்க்கல, நீங்களும் நம்ம தாரத்தை விட கூட தரணும் எந்த பேச்சும் இல்ல. இது ஒரு மனிதன் மற்ற மனிதனோட கண்ணியமா நடந்து கொள்ளக்கூடிய வழிமுறை, ஒரு ஒரு நாகரிகமான பண்பு. நீ தந்த மாதிரி வெட்டி அளந்துதான் தருவேன் என்கிற மாதிரி இல்லாம இது ஒரு ரெஸ்பெக்டான ஒரு வழிமுறை என்று சொல்லி சொல்றாங்க. இது வந்து ரேட் பேசப்படுது. நான் ஒரு சுண்டு தந்தா நீங்க ஒன்னரை சுண்டு தரணும்னு சொல்லிச்சுன்னா அது வட்டியாது. இந்த ஒழுங்குகள் அதுக்குள்ள வருது. அதாவது இது இந்த வரி சம்பந்தமான முழுமையான சட்ட விவரங்கள் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் தெரியும், அரசாங்கமும் எல்லா மக்களும் அவங்கிட்ட இருக்கக்கூடிய உண்மையான சொத்து விவரத்தை காட்டி வரி கட்டணும்னு எதிர்பார்க்கல. வரி எடுக்க வரக்கூடிய அதிகாரிகளும் எதிர்பார்க்கல. நீங்க வியாபாரம் செய்யுங்கன்னா உங்களோட நடக்கிற வியாபாரத்துக்கு ஏற்ப வரி கட்டணும்னு அவங்களும் எதிர்பார்க்கல, கவர்மெண்டே எதிர்பார்க்கல. இதுதான் உண்மை. ஏதாவது ஒரு அளவுல நீ கட்டிட்டு போனா நல்லது எங்கிற அளவை தான் அவங்க பாக்குறாங்க. டோட்டலா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய வருமானத்துக்கு வரி கட்டணும் அவங்க நினைக்கல. கவர்மெண்ட் இடத்துல யாரும் கட்டவும் இல்லை. அப்ப இதுல நாங்க ஒன்று இருந்து தெளிவா விளைவுகள் என்னன்னு சொல்லி சொன்னா, இது வந்து நாட்டில பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டிய சில சொத்துக்கள் தான். ஜகாத்துடைய அளவுக்கு இதை நாங்க வலியுறுத்தி சொல்லிடாது. ஏன்னா கவர்மெண்டே இதை எதிர்பார்க்கல. ஆனா அதே நேரத்தில் நம்ம முழுமையாக இதை செய்யாமட்டோம் சொல்லி சொன்னா இது நாட்டுக்கு செய்யற துரோகமா இல்லாட்டி முஸ்லீம்கள் வந்து மோசடி செய்யறதா ஆகும். எனவே எங்களுக்கும் பிரச்சனை ஆகாத அளவுக்கு, நாட்டுக்கும் சிக்கலாகாத அளவுக்கு எங்களுக்கு ஒரு மனசாட்சிக்கு ஏற்ப இதை நாங்க செஞ்சுட்டு போகலாம். இதுல வந்து நாங்க ஒரு உண்மையை சொல்ல போனா பப்ளிக்ல வந்து நீங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லவும் கூடாது. உங்களோட உண்மையான தொகையை கேள்வி. ஆனா எல்லாரும் அதான் செய்யறாங்க. கவர்மெண்ட்டும் அதான் எதிர்பார்க்கல. அவங்க என்ன முழுசா இல்லாட்டியும் பரவாயில்ல கொஞ்சமாக கட்டிட்டு போயிருங்க, இந்த மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. நம்ம இதுல வந்து செய்யக்கூடியது வந்து அவங்களுக்கு நாங்க செய்யற ஒரு பெரிய ஒரு மோசடியாக இருக்கணும்னு எதிர்பார்க்கல. அதாவது பேங்க் வட்டி, பேங்க்ல நாங்கள் அதாவது இதை முதலாவது இங்க அமானா வங்கி சம்பந்தமா கேட்டாங்க. இதை வந்து நம்ம இல்ல ஒரு விஷயத்தை நம்ம கூடாதுன்னு சொல்லணும்னாலும் சரி சரின்னு சொல்லணும்னாலும் லேசா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இப்ப நம்ம ஒரு ஒரு வங்கி சிஸ்டத்தை முழுசா பிள்ளைன்னு சொல்லதா இருந்தா ஒன்று அவங்களோட சிஸ்டத்தை முழுசா படிக்கணும். அந்த சிஸ்டத்துக்கு அவங்க என்ன ஆதாரங்கள் வச்சிருக்கிறாங்க, அந்த ஆதாரங்கள் தரம் எப்படி தகுதி எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா அமானாவுடையவோ அல்லது இஸ்லாமிய வங்கியில் செய்யக்கூடிய எந்த வங்கியினுடைய முழுமையான சிஸ்டத்தையோ அதுக்கு அவங்க வைக்கக்கூடிய ஆதாரங்களையோ நான் பார்க்கல. நான் என்னுடைய பொதுவான பார்வைக்கு நான் என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, ஒத்த தெளிவா நாங்க வட்டி தான் என்ன அறிவிச்சு நாங்க வட்டி சிஸ்டம் தான் செய்யறோம்னு அறிவிச்சு செய்யறாங்க. இன்னொத்தம் வந்து நாங்க வட்டி இல்லாம செய்யறோம்னு சொல்றாங்க. இப்படி வரும்போது நம்ம தெரிவு செய்யும் போது நாங்க எதை தெரிவு செய்யலாம் என்று கேட்டா, யார் வட்டி இல்லைன்னு சொல்றாங்களோ நம்ம அதை தெரிவு செய்யலாம். வட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வட்டியின் அடிப்படையில் செஞ்சிருந்தாங்கன்னா அதுக்கு அவங்க தான் பொறுப்பாளி ஆவாங்க. எங்களை அவங்க ஏமாத்திருக்காங்க, மார்க்கத்தை சொல்லி ஏமாத்துறாங்கன்ற லிஸ்ட்டுக்கு அவங்க வருவாங்க. வட்டின்னு தெரிஞ்சு கொண்டே நாங்க போனோம்னு சொல்லிட்டுன்னா அதுக்கான முழு பொறுப்பு நாங்க ஆகணும். எனவே இதுல அவங்க பிள்ளைன்னு சொல்றதாக இருந்தா முழுசா அவங்களுடைய ஆதாரங்கள் என்ன, அதுக்கு அவங்க அதுக்கு மறுப்புகள் என்ன பார்க்கணும். அந்த லெவல்ல இல்ல நிறைய அவருடைய மறுப்பில அதுவும் வட்டி தான் சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய ஆதாரங்களை என்ன அந்த சிஸ்டத்துக்கு பிழைங்கிறதுக்கான ஆதாரங்களை வச்சு சொல்றாங்களாங்கிறது தெரியல. சில காரணங்கள் சொல்றாங்க, அங்க வாங்குறதுல இங்க விலையா இருக்குது, விலை கூடையா கூடையா காசு கூட செலவாகுதா குறைய செலவாகிறது என்று பார்த்து நாங்க ஹராம் ஹலால் முடிவு செய்யலாது. நஷ்டம் வந்தாலும் ஹலாலா போயிடுவோம் என்று பார்க்கிறவங்க இருப்பாங்க. எனவே அந்த ஒரு நிலையை நான் சுருக்கமா சொல்றேன். அடுத்து நாங்க வங்கியில வரக்கூடிய வட்டி இருக்குது, இது விஷயமா நாங்க எப்படி நடந்து கொள்றது என்று கேட்டா, சில உலமாக்களை பொறுத்தளவு இதுல ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, உங்களுடைய பொருளாதாரத்துக்கு வங்கியால வட்டி போடுறான்னு சொல்லிச்சேன்னா அது உங்களோட காசே இல்லை, எனவே நீங்க அதை பத்தி கவலைப்படவும் தேவையில்லை, நீங்க அதை எடுக்கவும் கூடாது என்கிற நிலையை சொல்றாங்க. அவங்க நீங்க உங்கள வட்டியில இருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்கான வழி இது என்கிற அடிப்படையில் இதை சொல்றாங்க. ஆனால் இந்த முடிவு எடுக்கிறதாக இருந்தா இதுக்கு முன்னால நாங்க இன்னொரு முடிவு எடுத்திருக்கோம். என்னன்னு கேட்டா, வட்டியோட தொடர்பான இந்த வங்கியோட தொடர்பே வச்சுக்க கூடாதுன்னு எடுத்திருக்கிறோம். நாங்க தொடர்பு வச்சிருக்கிறோம். ஏன் தொடர்பு வச்சிருக்கிறோம்? எங்கட சில தேவைகளுக்கு அதுக்கு தேவை, எங்களுக்கு காசி வருது மாத்திரத்துக்கு தேவை, அல்லது நாங்க பாதுகாப்பாக பணத்தை வைக்க வேண்டியிருக்கு அதுக்காக நாங்க வைக்க வேண்டியிருக்குது, கொடுக்கல் வாங்குறது தேவை. அப்ப நம்ம ஏன் அந்த வங்கியோட வட்டியோட உள்ள வங்கியோட தொடர்பு வச்சிருக்கிறோம்? எங்களோட ஒரு நிர்பந்தத்துக்காக வச்சிருக்கிறோம். அப்ப அந்த நாங்க வச்ச பணத்துக்கு வட்டி வருது, இதை நாங்க எடுக்காம விட்டோம்னு சொன்னா வட்டி நிறுவனத்துக்கு நாங்க செய்த மேலதிக ஹெல்ப்பா அது போகும். ஒரு வருஷம் இந்தியா டோட்டல் இந்தியாவுடைய ஒரு கணக்கொண்டு போட்டிருந்தாங்க, 75,000,000 ரூபாய்கள் முஸ்லீம்களால் முழு இந்தியாவிலையும் வட்டி காரணமாக வங்கியில எடுக்கப்படாமல் விடுபட்டிருக்குது. அப்ப இது வட்டி நிறுவனத்துக்கு நாங்க செய்யக்கூடிய பெரிய ஹெல்ப்பா இருக்கு. அப்ப எங்களுக்கு அதை தவிர்க்கிறதுக்கு வழி இருக்குமா? எங்களுக்கு அதுக்கு எங்களுக்கு உரிமை ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அதை நாங்க பயன்படுத்துறதுதான் சரியானது. அப்ப நாங்க அந்த வட்டி எங்கட வங்கியில நாங்க வச்ச பணத்துக்கு வரக்கூடிய வட்டியை அவனுக்கே அப்படி விடாம நம்ம எடுத்துடலாம். சரி, இதை எடுத்த என்ன செய்யறது? சில அறிஞர் என்ன செய்யறாங்களா, இது ஹராமானது, யாருக்கும் எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, பத்த வச்சிருங்கன்றாங்க. இது வந்து நம்ம இப்படியே கொஞ்சம் பேர் பத்த வச்சு வந்தாலும் நாட்டில் அதாவது பொருளாதார நெருக்கடி ஏற்படும், பணவீக்கம் ஏற்படும். எனவே இது வந்து ஒத்தருக்குமே இல்லாம போய் அழிக்கிறதுங்கிறது, ஏன்னா அரிசி திரும்ப வராது, திரும்ப வரணும்னா நெருக்கடி உண்டாகுது. அதுல அந்த வழிமுறை பொருத்தமா படல. சில பேர் என்ன செய்யறாங்க, எடுத்து டொய்லெட் கட்டுறது அந்தந்த மாதிரி வேலைக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்றாங்க. இது அசுத்தமான பணம், அதுக்காக டொய்லெட் அதுல கட்டி கொள்ளலாமான்னு கேட்டா கூடாது. ஏன்ன வீட்டுக்கு நான் ஏன காசுல தான் டொய்லெட் கட்டணும், அப்படி கட்டாட்டி அந்த காலத்துல மாதிரி காட்டுக்கு போகணும். ஹராமான டொய்லெட்ங்கிறது ஹராமான வேலை இல்லை, நீங்க அங்க போய் ஒளிச்சே போறீங்க, அங்கதான் தண்ணி வாய்க்க போறீங்க, அப்ப அத ஹராத்த வச்சு செய்யறாங்கிறது இல்லை. எனவே அந்த பணத்தை எடுத்து நான் எனக்கோ என்னுடைய கட்டுப்பாட்டில் வாழ்ந்தவங்களுக்காகவோ எதுவும் நான் செய்யக்கூடாது. எடுக்கலாம், எங்களுடைய யூஸுக்காக அல்ல. நான் ஏண்ட பாவனைக்கு இல்ல, நான் ஒரு கொம்பனி வச்சிருக்கிறேன், அதுல பெரிய ஒரு தொகை வந்திருக்குது, ஏண்ட கொம்பனில வேலை செய்தாக்கிறதுக்கு அதை எடுத்து போனஸ் ஆக்குற. கம்பெனில வேலை செய்யறவனுக்கு போனஸ் கொடுக்கறது, பெருநாள் வந்தா உடுப்பு கொடுக்கறதுக்கு, ஏதாவது எலவன்ஸ் கொடுக்கறதுதான் கம்பெனி நடத்துறவர் செய்ய வேண்டியது. அப்ப நான் அதை எடுத்து கொடுத்தேன்னு சொன்னா வட்டியை நான் யூஸ் பண்ணதான் தான் இருக்கு. எனவே நான் எனக்கோ என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்களுக்கோ அதை பயன்படுத்தக்கூடாது. வேற என்ன வழிகள் நம்ம அதை பயன்படுத்தலாம்? நம்ம என்ன வழியில பயன்படுத்தினாலும் அதுக்கு எங்களுக்கு நன்மை கிடைக்காது. இன்னதாக தாலா தையீபுன் லா எக்பலு இல்லா தையீப், அல்லாஹ் தாலா தூய்மையானவன், தூய்மையானதை தவிர எதுவும் ஏத்துக்க மாட்டான். நன்மை கிடைக்காது, நன்மை கிடைக்காது. அந்த வட்டி பணம் வந்து அவனுக்கு போயிடக்கூடாதுன்னு நம்ம எடுத்தோம். வேற என்னென்ன வழியில யூஸ் பண்ணலாம்? ஒன்று செய்யலாம், சில நோயாளிகள் இருக்கிறாங்க, வறிய நிலையில இருக்கிறவங்களா இருப்பாங்க, கிட்னி பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, பல லட்சம் ரூபாய் செலவாகுது, வலி இல்லாம இருக்கிறாங்க. இவங்களை பொறுத்தளவுல நிர்பந்த நிலைக்கு உள்ளானவன், நிர்பந்த நிலையில் உள்ளவனுக்கு பண்டிகரத்தையும் ஹலாலாகும் சொல்லி குர்ஆன் சொல்லுது. எனவே இந்த மாதிரியான நோயாளிகள் இருந்தா நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். கொடுக்கறவங்க ஒரு மனசுல வச்சுக்கொள்ளணும், கொடுக்கற எல்லாத்தையும் இந்த மாதிரி காசுலயே கொடுத்து முடிச்சோம் நினைக்கூடாது. எங்களோட நன்மைக்காகவும் சிலது நம்ம செய்யணும், வார வட்டியிலே நம்ம தசையில தர்மம் எல்லாம் செஞ்சுக்கணும் போகக்கூடாது, ஏன்னா அது நமக்கு கிடைக்காது, அதுல நன்மை நமக்கு கிடைக்காது. எனவே நிர்பந்த நிலைங்கிற நிலைக்கு வந்தோம். பணக்காரன் இந்த நோய்க்கு வந்தானா அவன் நிர்பந்த நிலைக்கு வரமாட்டான். உதாரணமா ஒரு கோடீஸ்வரனுக்கு 10,00,000 ரூபாய் ஆபரேஷன் ஒன்று வருது, அவர் இதுக்குள்ள வரமாட்டார். அன்றாட உழைச்சி தின்னக்கூடிய ஒருவனுக்கு 10,00,000 ரூபாய் ஆபரேஷன் செய்யணும், அப்ப அவர் நிர்பந்த நிலைக்கு உள்ளானவர், அவருக்கு வந்து இந்த மாதிரி பணத்தை கொடுக்கலாம். ரெண்டாவது நம்ம பொது வேலைக்கு பயன்படுத்தலாம், ரோட்டுக்கு நம்ம பார்க்கலாம், இல்லாட்டி ஸ்கூலுக்கு செய்யலாம், அல்லது ஏதாவது பொது லைப்ரரிகளுக்கு புத்தகங்கள் வாங்கி போடலாம், இப்படி ஏதாவது செய்யலாம். அந்த காசால நமக்கு நன்மை கிடைக்காட்டிங்க, அதன் மூலம் 4 பேர் பிரயோஜனம் பெறலாம். பொது வேலைன்னு சொல்லும் போது ரோட் போடணும். நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, உதாரணமா இந்த ரோட்ல நாங்க வாரோம், வந்து ஒரு 40 அடி தள்ளி என்ன ஊடு இருக்குது, இந்த ரோட்டுக்கு நான் போட்டேன்னு சொன்னா எனக்கு நானே செஞ்சு கொண்டுதான் இருக்கு. எனவே நான் போற என் வீட்டுக்கு சைட் ரோட்டுக்கு நான் போடக்கூடாது. பொது வேலைக்கு நான் பயன்படுத்துவதா இருந்தா என்னோட சம்பந்தப்படாத எங்கேயாவது பேசி யாருக்காவது நலவா அமையட்டும் என்கிற அடிப்படையில் அதை எடுக்கிறதாக இருந்தால் நம்ம எடுக்கலாம். நம்ம எடுத்து நாங்க தான் யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னா அது அவனுக்கே போய் சேர்றது நலவா இருக்கும். ஒரு நாட்டு சட்டத்தை மீறது சிலது வந்து குற்றவியலோட சம்பந்தப்படும் பாவத்தோட சம்பந்தம் கடத்தல் செய்தது இந்த மாதிரி சேர்ந்ததுகள் சில சட்டங்களை பொறுத்தளவு நம்ம மீறுவது வந்து எங்களை அன்றாட எங்களுடைய வாழ்க்கைய பாதிக்காது. ஒரு இடத்துல நம்ம படிப்புக்குன்னு போறோம் அங்க தொழில் செய்யறோம் இது வந்து நாங்க அந்த நாடு போட்ட ரூல்ஸுக்கு நாங்க மீறினதாக இருக்கோம் ஆனால் வந்து எங்களுடைய உழைப்ப வந்து ஹராம் ஆக்காது. ஏன்னா குர்ஆன் பொறுத்தளவு அல்லாஹ் என்ன சொல்றா சீரோ பில்லர் நீங்க பூமியில பறந்து தெரியுங்க எங்க வேணாலும் போகலாம். இந்த வரையறைகள் போட்டது பின்னால வந்த மனித சட்டங்கள் இந்த வரையறைகளை நம்ம மீறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அவங்களோட சட்டங்களே சில ரூல்ஸுகள ஓட்டைகள் இருக்குமா இருந்தால் நம்ம அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். பயன்படுத்துல வந்து நம்ம மார்க்கத்துக்கு செய்யற துரோகம் அமையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எகிப்தில ஒரு மினிஸ்டரா இருக்கிறாங்க அவங்களுடைய சகோதரர்கள் பலஸ்தீன்ல இருக்கிறாங்க பர்ம காரணமாக எகிப்துக்கு வாராங்க அங்குள்ள தானியங்களை அவங்க எடுத்துட்டு போறதுக்கு வராங்க அவங்க வந்தா போயிடணும் அதுதான் அந்த நாட்டு ரூல்ஸ். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா அவங்களோட தம்பிய தன்னோட வச்சுக்கொள்ளணும். அதுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிளான் பண்றாங்க என்னன்னு சொன்னா சாமான் எல்லாம் சாக்கு மூட்டையில கட்டிட்டு தம்பியில சாக்குல அவங்க மன்னருடைய ஒரு குவலைய அதுல வச்சிடறாங்க. வச்சிட்டு போக விட்டுட்டு மன்னர் குவலைய காணல நீங்க யாரோ களவெடுத்துட்டீங்க என்று சொல்லி யாருடைய சாக்குல அது இருக்குதோ அவனை நாங்க பிடிச்சு வச்சுக்குவோம் சொல்லிட்டு பாக்குறாங்க. தம்பியில சாக்குல வச்சது இருக்குது அவரை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அல்லாஹ் இதை சொல்லி குர்ஆன்ல எப்படி சொல்றான்னு சொன்னா மன்னருடைய சட்ட பிரகாரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் தம்பிய வச்சுக்கொள்ள இயலாது. இப்ப களவெடுத்த மாதிரி ஒரு பிளான ஒரு செட்டப் உண்டாக்கி களவெடுத்தால் அதனால வச்சுக்கணும்னு சொல்லி வச்சுக்கொண்டாரு. அப்ப அந்த நாட்டில் இருந்த ஒரு வேறொரு ரூல்ஸ் தன் தம்பிய தன்னோடு வச்சுக்கொள்றதுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்திருக்கிறாங்க. இப்ப நாங்க ஒரு நாட்டுக்கு போவதாக இருந்தா இஸ்லாம் விசார தான் போகலாம் என்று இருந்தா நம்ம இஸ்லாம் விசார போறோம் அவங்க ஒரு ரூல்ஸ் தந்திருக்காங்க அந்த ரூல்ஸ் போல பண்ணிக்கிறோம். உள்ளுக்கு போய் நம்ம தொழில் செய்யறதுங்கிறது நம்ம செய்யற ஒரு துரோகமாக இருக்காது. ஏன்னா நம்ம செய்யற தொழில் ஹலாலாக இருக்குமா இருந்தால் ஆனா சில பொருட்களை எடுக்கிறோம் உதாரணமா ஒரு அளவுதான் தங்கம் கொண்டு வரலாம் நம்ம கூடுதலா கொண்டு போறோம். குடிவட்டம் சொல்லி சொன்னா முஸ்லீம்கள் துரோகம் செஞ்சாங்க முஸ்லீம்கள் கடத்தல் பண்றாங்க இது முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் பாதிப்பு உண்டாக்கு. இன்றைக்கு இந்த உலக நாடுகள் எல்லாத்திலையுமே அங்கிருந்து உள்ள கவர்மெண்ட்களுக்கு தெரியும் நம்மள உண்மையான விசா அங்கீகாரம் இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு தெரியும். அந்த கவர்மெண்ட் என்ன செய்யுது உதாரணமாக விசா இல்லாம இருக்கிறவங்களுக்கு 2 மாசம் கால அவகாசம் தாரோம் நீங்க போய்க்கலாம் நீங்க வந்து சரணடைஞ்சு போய்க்கலாம். அது அவன் பெரிய ஒரு குற்ற செயலாக அதாவது ஹராமா பார்க்கல நாட்டில் சில ஒழுங்குகள் தள்ளுபடுறதுக்கான காரணம்னு பாக்கலாம். சில நாடுகளுக்கு நல்லா தெரியும் ரிஃப்யூஜியேஷன் வாரவங்க எல்லாருமே அகதிகள் கிடையாதுன்னு தெரியும் ஆனா எடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்க மூலமாகவும் நாட்டுக்கு சில வேலைகள் நடக்குது நாட்டில் சில வேலைகளுக்கு சம்பளம் குறைவா வேலை செய்யறதுக்கு ஆள் தேவை அதெல்லாம் இந்த மாதிரி குரூப்பால சேப் ஆகுது நம்ம சில இதுகள கூடுதலா தலையடிக்க கூடாது கவர்மெண்ட் எல்லாம் விளங்காம யூகேக்கு தெரிய லண்டனுக்கு தெரியாம இல்ல நிறைய பேரு வந்து பாஞ்சிருக்கிறாங்கிறது தெரியாம இல்ல சில நேரங்களில் சட்டத்தை இருக்குவாங்க சில நேரங்கள் லூஸ் ஆக்கிவாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த குரூப்பை வச்சு கொஞ்சம் இந்த குறைஞ்ச சம்பளத்தில் உள்ள வேலையெல்லாம் சில பேர் சமாளிச்சுக்குவாங்க இதுக்கும் உள்ள வேலைக்கு ஆள் போறது சம்பளம் போறதுலாம் சிக்கலாகும் அப்படி சில விஷயங்களை கண்டுகொள்ளாம விட்டுட்டு போ தெரியாம இல்ல கண்டுகொள்ளாம விட்டு போ அவங்களுக்கும் தெரியும் ஆனா ஓபனா விட்டுட்டோம்டா யார் வேணும் வரலான்னு விட்டோம்டா இங்க இருக்க மாட்டா எல்லாரும் அங்க போயிடும் அந்த நாடு சீரழிஞ்சிடும் எனவே சில இஸ்டேக் பண்றாங்க. எனவே இந்த மாதிரி விசால போயிட்டு உழைக்கிறதுங்கிறது வந்து ஹராம் ஆகாது. உழைப்பு ஹலாலாக இருக்கும் வரைக்கும் ஹலால் ஹராம் ஆகாதுங்கிறது தான் நான் அறிஞ்சது. அல்லாஹ் அதாவது ஒரு முஸ்லீம் தனக்கு விரும்புவதே தன் சகோதரனுக்கு விரும்பணும். இந்த அடிப்படையில் அந்த வட்டி பணத்தை கொண்டு போய் நம்ம எப்படி இன்னொரு நோயாளிக்கு அவருக்கு கொடுக்கிறது, நம்ம எங்களுக்கு அது விரும்பலையே என்ற அடிப்படையில் கேட்கிறாங்க. எங்களுக்கு விரும்பல என்று சொல்லி சொன்னால் நான் வட்டியை உழைச்சதா ஆகும். நான் இன்னொரு ஆளுக்கு கொடுக்கும்போது வாங்குறவருக்கு எப்படி போகுதுன்னா அவருக்கு வட்டியா போகல, நான் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக போய் சேருது. இன்னொருவர் எனக்கு தரக்கூடிய பொருளை நான் எடுக்கலாமா கூடாதானா எடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அன்பளிப்பு தான் பெறலாம், யாராவது அன்பளிப்பு கொடுத்தாங்கன்னா வாங்கலாம். சகாத்துல இருந்து ரசூலுல்லாஹ் எடுக்க இயலாது, சதக்கால இருந்து ரசூலுல்லாஹ் எடுக்க இயலாது. அப்போது ஒரு பெண்மணிக்கு ஒருவர் சதக்கா கொடுக்கிறார், ஒரு பெண் அல்லது ஆண் சதக்கா கொடுக்கிறார். அந்த சதக்காவாக எடுத்ததை அவங்க வந்து ரசூலுல்லாஹ்க்கு அன்பளிப்பா கொடுக்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு சொல்லப்படுது இது சதக்கா பொருள்னு சொல்லப்படுது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவங்களுக்கு கொடுத்தவங்க தான் சதக்காவா கொடுத்திருக்காங்க, எனக்கு இவ வந்து அன்பளிப்பா தான் தாரா, எனக்கு இவ சதக்கா தரல, எனக்கு இவ தந்தது அன்பளிப்பு ஹிபத்தா தாராங்க, எனவே எனக்கு வந்த வழி ஹலால்னு சொல்றாங்க. எனவே நாங்க நோயாளிக்கு கொடுக்கும் போது நமக்கு வந்து அது வட்டி பணமாக இருக்குது, நான் அவருக்கு கொடுக்கும் போது அவருடைய நோய்க்கு செய்யக்கூடிய ஒரு உதவியா தான் கொடுக்கிறேன், அவங்களுக்கு வந்து நேரடியாக அது வட்டி பொருளாக போய் சேரலைங்கிறதுனால அவங்களுக்கு அது ஆகமானது. அதே நேரத்தில் நாங்கள் செய்யக்கூடிய தர்மம் முழுக்க இதா ஆகிடக்கூடாதுங்கிறத நான் சொன்னேன். நாம அந்த மாதிரி நேரங்களில் எங்களை கையாலையும் ஏதாவது கொடுக்கறது தான் எங்களுக்கு நன்மையை செய்து தரதா இருக்கும், அவங்களுக்கு வந்து இந்த பணம் நேரடியாக ஹராமாகாது. முடிச்சுக்கணும் சுபானக அல்லாஹு வபிஹம்திக அஸ்ஸலாமு அலைக்கா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.